சகோதரன் கிரஹாம், உமக்கு நன்றி. ஒவ்வொருவருக்கும் காலை வணக்கமும். உங்கள் யாவருக்கும் ஒரு சந்தோஷமிக்க கிறிஸ்துமஸ். வேண்டுமாக இன்று காலையில் இங்கு திரும்பி வந்து இந்த ஜப கூடாரத்தில் இந்த அருமையான சிறிய கூட்டத்தாரோடு இருக்க நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நானும் சகோதரன் கிரஹாமும் காரியத்தை குறித்து அங்கே உள்ளே விவாதித்துக் கொண்டிருந்தோம். அவர், சகோதரன் பில்லி, உங்களுக்கு இன்று காலையில் ஏதாவது காரியம் இருதயத்தில் இருக்கிறதா என்றார். நான் கிறிஸ்து மட்டும்தான் என்றேன். ஆமேன், அவ்வளவுதான். நாம் எப்பொழுதும் அறை உடையவர்களாய் இருக்கிறோம். எனவே நாம் அவரை உடையவர்களாய் இருக்கிறோம் என்பது நமக்குள்ளே அது ஒரு பொதுவான காரியமாயிருக்கிறது. டல்லஸிலிருந்து நேற்று தான் காலதாமதமாக வந்தேன். அங்கே எங்களுக்கு மிகுந்த மகிமையான கூட்டங்களில் ஒன்று உண்டாயிருந்தது. எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தோமோ அது இப்பொழுது சம்பவிக்கத்தக்கதாயிருக்கிறது. அது ஏற்கனவே சபைகள் கூட்டத்தில் இருக்கிறது. அதாவது ஒரு தேசம் முழுவதுமான எழுப்புதல். எல்லா ஊழியக்காரர்களும் நேற்று அல்லது கடந்த சில தினங்களாக சிறியதோ அல்லது பெரியதோவான ஊழியத்தை உடைய எல்லா ஊழியர்களும் இந்த கன்வென்ஷனுக்காக டல்லாஸில் கூடினார்கள். அங்கே அதில் சில 15 அல்லது 18 ஊழியக்காரர்கள் இருந்தனர். அவர்களுடைய ஊழியம் சுமார் ஒரு 3,000-15,000 இடையே அவர்களுக்கு அங்கத்தினர்கள் இருந்தனர். ஒரு கால் 20,000 ஜனங்கள் இருக்கலாம். உதாரணமாக ரேமன் டி ரிச்சி, பாஸ்வர்த், ஓரல் ராபர்ட்ஸ், ஜாக்சன், இன்னும் அங்குள்ள மற்றெல்லாரும். சகோதரன் ஜாக்சன் அன்றொரு இரவு அவருடைய கூட்டத்தில் ஒரே நேரத்தில் 500 பேர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனர். எனவே அது அவ்வளவு அற்புதமாயிருக்கிறது. இதற்கு முன் உலகம் கண்டிராத ஒரு கிரியையும் எழுச்சியும் செய்ய தேவன் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று அன்றொரு நாள் பரிசுத்திற்காக ஒரு செயல்படும் ஒப்பந்தத்தில் நாங்கள் எல்லாரும் நேற்றைய தினம் ஒன்று கூடி வந்தோம். நாம் ஏதோ அற்புதமான காரியத்துக்குள்ளாக நுழைகிறோம் என்று நண்பர்களே நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அனுமதிப்பாரானால் ஐக்கிய நாடுகள் எங்கும் ஒரு 15 அல்லது பெரிய கூட்டங்களை எழுப்பி ஒரே நேரத்தில் ஆங்காங்கே ஒரு 8 அல்லது 10,000 பேர்கள் கூடி வரத்தக்கதாக அடுத்த கோடையில் ஒவ்வொரு இரவும் கூட்டங்கள் இருக்கும். இந்த ஊழியர்கள் ஒவ்வொருவரும் இரவும் பங்கு பெறுவார்கள். ஓ, நமக்கு இப்பொழுது எழுப்புதல் இருந்தாக வேண்டும். அது ஏற்கனவே சபைகள் கூட்டத்தில் 100,000-கணக்கானவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றனர். அது ஏதோ நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு காரியமாய் கூட அல்ல. கொஞ்சம் கடித்து இருக்கலாம், ஆனால் அது ஏற்கனவே இப்பொழுதே இருக்கிறது. தேவன் அதை இப்பொழுதே செய்து கொண்டிருக்கிறார். ஆமையா, ஆம் சகோதரன் கிரகம், அந்த காரியத்தை தான் நான் எப்பொழுதும் உங்களுக்கு தெரியும். சகோதரன் கிரகம், நானும் அவ்வளவு நன்றாக ஒன்று சேர்ந்து வேலை செய்வோம். அவர் அவ்வளவு உயரமாய் இருக்கிறார், நான் அவ்வளவு உள்ளமாய் இருக்கிறேன். எனவே நான் சில நேரங்களில் அவரை குலுக்கும்படி செய்து பழங்களை கீழே விட செய்வேன். நன்றி சகோதரன் கிரகம். அந்த அக்கினியை குறித்து இன்னும் என்னால் அது என்னவென்று தீர்மானிக்க முடியவில்லை. நமக்கு அது பீடத்தின் மேல் வேண்டும் இல்லையா? ஆமே. ஏன் உமக்கு? அன்றொரு இரவு நாம் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் அங்கே பள்ளத்தில் 1,000-கணக்கானவர்கள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான நேரம் உண்டா இருந்தது. அப்பொழுது சரியாக அங்கே பீடத்தின் மேல் எங்களுக்கு அக்னி உண்டானது. வருகின்ற கோடையின் எழுப்புதல் கூட்டங்களை அறிவிக்க நாங்கள் மிகுந்த சந்தோஷப்படுகிறோம். நான் இங்கே சபையோடும் சகோதரன் கிரஹாமோடும் உங்கள் எல்லாரோடும் அடுத்த 8 அல்லது 10 தினங்களுக்கு என யோகிக்கிறேன். எனக்கு தெரிந்த மட்டில் இங்கே இருப்பேன். என்னால் முடியுமானால் ஒவ்வொரு ஆராதனையின் போதும் நான் இங்கே இருக்க விரும்புகிறேன். நாங்கள் அங்கிருந்து புறப்பட்டு டெக்சாஸில் உள்ள ஹூஸ்டன் அரங்கத்திற்கு போகிறோம். அங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அதில் 17,000 ஜனங்களுக்கு இருக்கைகள் இருக்கிறது. நாங்கள் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு ஜெப வரிசை இங்கே உண்டாக இருக்கும்படியாக முயற்சித்தோம். ஆனால் எங்களால் அதை செய்ய முடியாமல் போயிற்று. ஜெப வரிசையில் ஒரு இடத்தில் ஒரு ஊழியக்காரனும் இன்னொருவரும். ஆனால் என்ன, அது அந்த விதமாய் ஒழுங்குபட்டு வரவில்லை. வெறுமனே சகோதரன் ஜாகஸ் மட்டும் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்னொரு காரியத்தை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நாம் கேலகியில் நின்று ஒரு தீர்மானத்தை எடுத்தது போன்று சகோதரன் ஜாகர்ஸ் நின்றார். மிஷினரி பாப்டிஸ்டுகளும் ஃப்ரீவில் பாப்டிஸ்டுகளும் மற்றவர்களும் அவர் சார்பில் நின்றார்கள். உங்களுக்கு தான் தெரியுமே, டெக்சாஸ் பாப்டிஸ்டுகளால் நிறைந்திருக்கிறது. ஆனால் அடிப்படை பாப்டிஸ்டுகள் இந்த திட்டங்களுக்கு எதிராக எழும்பினார்கள். ஓ, அவர்கள் எப்படியாய் அவரை பத்திரிகையின் முதலானவர்கள் எழுதினார்கள். அவர்கள் அவருக்கு வேதாகம கேள்விகளை எழுதியிருந்தனர். எனவே அவர் அவைகளுக்கு பதிலளித்தார். அதற்கு பின்னர் அவர்களுடைய சொந்த நிறுவனங்களை பெற்றுக் கொண்டார்கள். பின்னர் சிலர் அரசியல் கருத்தில் நின்றார்கள். ஏன், அதன் பின்னர் அதை பத்திரிகையில் பிரசுரிக்க மறுத்தனர். எனவே சகோதரன் ஜாகர்ஸும் நாங்களும் ஒரு கூட்டத்துக்கு ஒடுங்கு செய்தோம். ஒத்துழைக்கும் 75 ஊழியக்காரர்கள் அந்த பட்டணத்திலிருந்து ஒன்று திரண்டனர். நாங்கள் அதை பல பிரதிகளை உண்டாக்கி இதுதான் பேச்சு சுதந்திரமா, இதுதான் பத்திரிகைகளின் சுதந்திரமா, அதை போன்று வெளியே அனுப்பினோம். அடுத்த நாள் காலையில் அந்த பத்திரிகை 10,000 வாடிக்கையாளர்களை இழந்து விட்டது. அவர்கள் அறிந்து கொண்டு முழங்காலில் வந்து, நாங்கள் பத்திரிகைகளில் பிரசுரிக்கிறோம், இலவசமாக, நீங்கள் அதற்காக ஒரு சல்லி கொடுக்க வேண்டாம் என்றனர். ஓ சகோதரனே, செவி கொடுங்கள். சபையே, உங்களைதான். ஒரு சமயம் நாங்கள் ரயில் தண்டவாளங்களில் ஜீவித்தோம், இனிமேல் அப்படி கிடையாது. இப்பொழுதோ நாங்கள் அல்லேலூயா பாதையில் ஜீவிக்கிறோம். ஆமையா, இப்பொழுது நாங்கள் லட்சங்களின் பட்டியலில் இருக்கிறோம். நாங்கள் வழக்கமாக நூற்றுக்கணக்கானவர்களா இருந்து வந்தோம், ஆனால் இப்பொழுதோ நாங்கள் லட்சங்கள் லட்சங்கள் கணக்கில் இருக்கிறோம். நாங்கள் ஒன்றாய் இணைந்து மிகுந்த வல்லமையுள்ள சபையாயிருக்கிறோம். ஐக்கிய நாடுகளில் எண்ணிக்கையில் அப்படி இருக்கிறோம், அது உண்மை உலகத்தில் என்று நான் யூகிக்கிறேன். கடந்த வருடம் மட்டும் எங்களுக்கு 1,500,000 மனமாற்றங்கள் இருந்தன. அதை சிந்தித்து பாருங்கள், 1,500,000 மனமாற்றங்கள் மூடு சுவிசேஷ ஜனங்களில். அது கடந்த வருடத்து பொது கட்டளையின்படியா? ஓ, இப்பொழுது நாங்கள் உயர்ந்து கொண்டே வருகிறோம். இந்த சிறிய பத்திரிகை முதலான காரியங்கள், அவைகள் கத்தோலிக்க ஜனங்களை குறித்து பேச மாட்டார்கள். அவர்களை குறித்து அவர்கள் பயப்படுகிறார்கள். பாருங்கள், அதை செய்வதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது எண்ணிக்கையில் அங்கே உயர்ந்து கொண்டு வருகிறோம். எங்களுக்கு உரிமைகள் இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட உரிமைகளை உரிமை கோருவோம், அது உண்மை. எனவே தேவனை எங்கள் துணையாகவும் எங்களுடைய கேடகமாகவும் கொண்டு இந்த வருடம் நாங்கள் முன்னேறி சென்று ஒரு எழுப்புதலுக்காக எங்களுடைய மேலான முயற்சி எடுப்போம். ஓ, இங்கேயா? எப்பொழுது நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் எனக்கு கூற வேண்டும். அங்கே மேலே, சரியாக அங்கே உயரு. சரி, நான் இந்த பக்கமாக நடந்து சென்று திரும்பி பார்ப்பேன். எனவே எத்தனை பேர்கள் நல்லது கிறிஸ்துமஸுக்காக நல்லுணர்வு கொள்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். ஓ, என்னே என்னே பாருங்கள், இது ஒரு களி கூறுதலின் நேரம். நாம் எல்லாருமாக சேர்ந்து வந்து கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய ஒரு நேரமாயது இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு செய்தியும் இல்லை, ஒரு காரியமும் இல்லை. அவர் அங்கே பேசிக் கொண்டிருந்த போது நான் வெறுமனே என் வேதாகமத்தை திறந்தேன். நான் இங்கே திரும்பினேன். கிறிஸ்துவின் பிறப்பு எங்கே என்று நான் கூறினேன். ஏறக்குறைய எல்லாருமே இப்பொழுது அதை குறித்து பேசுகின்றனர். எனவே நான் சிறிது நேரம் வாசித்துக் கொண்டே இருந்து பின்னர் ஏதாவது காரியத்தை கண்டால், கர்த்தருடைய ஆவி ஏதாவது காரியத்தை எடுக்குமட்டாய், அப்படியே தொடர்ந்து பிடியில்லாமல் போய்கொண்டே இருப்பது. இப்பொழுது ஆரம்பமாக நாம் லூக்கா 1 துவங்குவோம். அது கிறிஸ்துவின் பிறப்பின் துவக்கமாயிருக்கிறது. நாம் சிலவற்றை இதிலிருந்து வாசிப்போம், அல்லது நம்மால் கூடுமானால் வார்த்தையின் பேரில் சற்று போதிப்போம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் அவர் நமக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நாம் நம்பிக்கையாயிருக்கிறோம். நான் உன்னுடைய வானொலி செய்தியை கேட்டேன், அது அருமையாக இருந்தது. தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே போய்கொண்டே இருங்கள். அங்கே உள்ளே சகோதரன் கிரகம் இடத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு தேவை என்பதான ஒரு நேரம் கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதாவது இருக்குமாயின் அது இப்பொழுதுதான், அது இப்பொழுதுதான் என்று கூறிக்கொண்டிருந்தேன். நீங்கள் என்ன செய்தாலும் எல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாக தள்ளி வைத்து விடுங்கள். ஏனென்றால் கர்த்தருடைய கிருபையினால் நான் நம்புகிறேன். ஒரு சில நிமிடங்கள், ஒரு சிறு பகுதியை நான் அதன் பேரில் நாம் ஒருவருக்கொருவர் இப்பொழுது எப்படி தேவையா இருக்கிறோம் என்பதை பேசப் போகிறேன். மகத்தானதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எனக்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? சரி, நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது எல்லா மனுஷீக வரலாற்றில் இதுவரை அமைந்திராத ஒரு மகத்தான நாடகத்தை நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். அது இங்கே நமக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே உள்ள மகத்தான உலகமாகிய வெளியிலே தேவன் இப்பொழுதே நடித்து காட்டப் போகின்ற ஒரு நாடகம். அதாவது இந்த உலகத்தை சுற்றிலும் பார்த்து அந்த காரியம் எப்படி ஒன்று சேர்ந்து போகின்றது என்பதை காண்பது, அது ஒரு திகைப்பூட்டுதலா இருக்கும். ஓ நண்பனே, அது ஏதோ சம்பவிக்கும்படியா இருக்கின்றதா இருக்கிறது. இதை குறித்து தான் நாங்கள் பேசினோம், கூறினோம். சரியாக இப்பொழுதே இங்கே இருக்கிறது. புரிகின்றதா? அது ஏற்கனவே துவங்கிவிட்டது. எல்லா இடத்திலும் வெளிப்பட்டு கொண்டு வருகிறது. நான் உங்களுக்கு இன்று காலையில் விவரித்து காட்டும்படியாக அங்கே ஒரு மகத்தான காட்சி இருக்கிறது. அங்கே மேய்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு செமரியாட்டு குட்டியை நான் வயலிலே காண்கிறேன். அது ஒரு சிறு குட்டி. அதற்கு ஒருவித பயம் உண்டாகி வியந்து கொண்டிருக்கிறது. அங்கே அதற்கு பின்னாக இருக்கின்ற நாணல் புதரிலே மிகவும் சுலபமாக அப்படியே நகர்ந்து ஒரு சிங்கம் வந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். புரிகின்றதா? தன்னுடைய வாலை தரையிலே லேசாக தட்டி கொண்டு பாய்வதற்காக ஆயத்தமாய் தன் பாதங்களில் நிற்கிறது. அது அங்கே வயல்வெளியிலே இருக்கின்ற சபையாயிருக்கிறது. கம்யூனிஸ்டின் இருளானது உலகம் முழுவதுமாக அழித்துக் கொண்டு ஒரு மகத்தான நிழலை போன்று நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இது எதிர்மறையின் விதியாயிருக்கிறது. முந்தைய நாளை போன்று எடுத்துக் கொள்ளுங்கள். நாள் விடுவதற்கு முன்னர் எப்பொழுதுமே அது இருட்டாக இருக்கும். ஏனென்றால் பொழுது விடுகின்றது, இருளை தள்ளுகின்றது. அது எதிர்மறையின் விதியாயிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், பொழுது விடுவதற்கு முன்னர் அதை மிகவும் இருளாக ஆக்கின்றது. நாம் இப்பொழுது அதே காரியத்தில் தான் இருக்கிறோம். நாள் விடுவதற்கு முன்னர் அது மிகுந்த இருளாயிருக்கிறது. பாவ மனிதனை நிறைவேறுதலுக்கு கொண்டு வரும்படியாக இருளின் மகத்தான நிழல்கள் அதை உள்ளே அழுத்தி தள்ளுகின்றது. நீங்கள் கவனித்தீர்களா? இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் எல்லா கம்யூனிஸ்ட் நாடுகளும் முன்னணியில் இருந்த கிறிஸ்துவின் படம் போட்டவைகளை அனுப்புவதற்கு பதிலாக ஸ்டாலினுடைய படம் போட்ட ஸ்டாலினுடைய புத்தகத்தை அனுப்புகிறார்கள். எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவதற்கு மேலாய் தன்னை உயர்த்துகிறவனாயும் முதலானவைகளை செய்கிறவனாயும் உலகத்தின் பெருவாரியான பகுதியை தன்னுடைய பிடியில் கொண்டவனாயும் இருப்பான். அப்பொழுது இன்னொரு காரியம், அதாவது இவைகளெல்லாம் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக நடக்கிறது. பின்னர் மீண்டுமாய் இன்னொரு காரியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். குளிர்ந்து போன பெயருக்கு சபைகளாய் இருக்கின்ற அவைகளில் இருக்கின்ற பெயர் கிறிஸ்தவர்கள் இந்த அசைவுக்கு எதிராக எழும்புகின்றனர். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று வேதம் கூறுகின்றது. அவர்கள் அவர்களுடைய தீர்மானத்தை எடுக்கிறார்கள். கம்யூனிசமோ அதன் தீர்மானத்தை எடுக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவர் அவருடைய தீர்மானத்தை எடுக்கிறார். ஆம், சத்துரு வெள்ளம் போல வரும்போது தேவன் அப்பொழுது அதற்கு எதிராக கொடியேற்றுவார். அது உண்மை. சபையானது அவளுடைய தீர்மானத்தை எடுத்து விட்டார். பரிசுத்தாவி சபையை நான் சொல்லுகிறேன். இப்பொழுது நண்பர்களே, எனக்கு சிறுத்தை உள்ளதெல்லாம் அவ்வளவுதான், இதோ நான் இருக்கிறேன். அங்கே வெளியே நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்பேன், ஆனால் இங்கே உள்ளேயோ நான் ஒரு காரியத்தில் சிறுத்தை கொண்டுள்ளேன். அது தேவனுடைய மறுபடியும் பிறந்த சபையே ஆகும். அது உண்மை. எப்படி இருந்தாலும் எனக்கு சிறுத்தை உள்ளதெல்லாம் அதுதான். விதிமுறைகள், கண்காணிகள் முதலானவைகள், அதை போன்றவை அல்லது சபைகளின் ஒழுக்கங்கள், இவைகளில் எனக்கு சிரத்தை இல்லை. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான இந்த நாளுக்கான சபைகளின் மேலுள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நான் சிரத்தை உள்ளவனாக இருக்கிறேன். அதுதான் அடிப்படை பகுதியாக இருக்கிறது. அதை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த காலையில் எங்கள் மத்தியில் இறங்கி வாரும். இதை அழியும் கர்த்தாவே, தேவனுடைய ஆவியானவர் தாமே ஆராதனையை பொறுப்பேற்றுக் கொள்வாராக. இங்கே நடக்கின்ற வேலையை ஆசீர்வதியும் கர்த்தாவே. எங்களுடைய சகோதரன் கிரஹாமை ஆசீர்வதியும் தேவனே. அவருக்கு இன்றிரவு வார்த்தையின் ஞானத்தை வானொலி பிரசங்கத்திற்கு தாரும். வார்த்தையின் பிரசங்கத்தினால் ஜனங்கள் அசைக்கப்படும்படியாக செய்வீராக. இதை அழியும் கர்த்தாவே. ஆவிகள் தாமே அழுது அவர்களுடைய அறையிலே முழங்கால்களில் இருந்து அவர்களுடைய இருதயங்களை கிறிஸ்துவுக்கு கொடுப்பார்களாக. இன்று காலையில் இங்கு அவிசுவாசிகள் யாராவது இருப்பார்களாயின் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார்களேயானால் அவர்களும் கூட வருவார்களாக. இப்பொழுது ஜனங்களுடைய இருதயங்களிலே ஒரு எழுப்புதலை இன்று காலையில் துவங்குங்க தாவே. இது ஒரு புதுப்பிக்கும் நேரமாய், ஆவியானது புதுப்பிக்கப்படும் நேரமாய் இருப்பதாக. ஓ பிதாவே, நாங்கள் இந்த விதமாய் ஜெபிக்கிறோம். அன்று எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து இந்த சந்து வழியாக எங்களை நடத்தி கொண்டு செல்வீராக. எங்களுக்கு முன்பாக இங்கு என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் காணும்படியாக உம்முடைய ரகசியங்களை பரிசுத்தவான்களுடைய இருதயங்களுக்கு இந்த காலையில் வெளிப்படுத்துகின்றதான இங்கே அமைக்கப்பட்டுள்ள இந்த மகத்தான காட்சியை எங்களுக்கு காட்டும். நாங்கள் அப்படியாய் நடந்து போகையிலே கர்த்தாவே, தருவாயுத வர்க்கத்தில் நாங்கள் தீரமுள்ள போர் வீரர்களாக எதிராளியை சந்திக்க போவோமாக. ஆனால் அவனுடைய தந்திரங்களை அறியாமல் நாங்கள் எப்படி அவனை சந்திக்க முடியும்? நாங்கள் புரிந்து கொள்ளும்படி இந்த காலையில் எங்களுக்கு உதவி செய்யும். அவனுடைய முன்னணியத்தை எங்களுக்கு காட்டும். அதனால் நாங்கள் எங்கே அவனை சந்திக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். நாம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிப்போமாக. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாக இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரே தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இன்று காலையில் நான் உபயோகிக்கும் அந்த பகுதிக்கு நாம் வரும் வரைக்குமாய் இப்பொழுது இது ஒரு பின்னணியமாயிருக்கும். நீங்கள் யாவரும் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக இருக்கும்படியாய் உங்களை அனுமதிப்பீர்களாக. இன்றைக்கு உலகம் முழுவதுமாக நாம் எல்லாரும் இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறோம். இப்பொழுது அது வெறும் பாரம்பரியமாய் இருக்கிறது. இயேசுவானவர் ஒன்றும் டிசம்பர் மாதத்திலோ அல்லது டிசம்பர் 25 தேதியிலோ பிறக்கவில்லை. அது கூடாத காரியம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் யூதேயாவின் மலைகள் எல்லாம் பனியினால் நிறைந்திருக்கும். ஆகவே எப்படி அது இருக்கக்கூடும்? இயேசுவானவர் பொதுவாக பானசாஸ்திரம் முதலானவைகளின் படி இவைகள் எல்லாவற்றினாலும் அவர் ஏப்ரல் முதலில் பிறந்திருக்க வேண்டும். ஆக அப்பொழுது வசந்த காலமாயிருக்கும். ஆனால் இந்த உலகத்துக்கு அவருடைய வருகையின் நினைவு கூறுதலாக ஆராதிக்கும்படி ஒதுக்கி வைக்கப்பட்டதான இந்த ஒரு நாள், அதெல்லாம் சரிதான். தேவன் இதுவரை உலகத்துக்கு கொடுத்ததான மகத்தான அன்பளிப்புகளில் ஒன்று இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது. நாம் அதை அறிந்திருக்கிறோம். இன்று காலையில் நான் அவருடைய தெய்வீக தன்மையை பற்றி, அவர் யாராக இருக்கிறார் என்பதை பற்றி இப்பொழுது பேச விரும்புகிறேன். ஒரு சிறு பிள்ளையாய் தொட்டிலில் வைத்துக் கொண்டு இன்னும் இதை போன்று அநேகர் அவரை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவருடைய தெய்வீக தன்மையை அவர் உண்மையாய் என்னவாக இருக்கின்றாரோ அதற்கு அதை கொண்டு வர அது வெறுமென காட்சிகளில் ஒன்றாய் இருக்கிறது. நாடகத்தின் அமைப்பின் ஒரு காட்சியாயிருக்கிறது. அவருடைய வருகையை குறித்ததான வேத வாக்கியங்களில் யோவானின் நாட்கள் முதற்கொண்டு அவர் பேசப்பட்டிருக்கிறார் என்று அவர் கூறினார். அப்படியே பின்னிட்டு பார்த்தாலும் ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் வித்தை தலையை நசுக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு இந்த குழந்தையை இயேசு கிறிஸ்துவை வாக்களித்தது. எல்லா தீர்க்கதரிசிகளாலும் அவர் கூறப்பட்டிருக்கிறார். வேதாகமத்தில் எழுதியிருக்கிற ஏறக்குறைய எல்லா தீர்க்கதரிசிகளும் அவருடைய முதல் வருகையை குறித்தும் இரண்டாவது வருகையை குறித்தும் அவர் எப்பொழுது இந்த உலகத்துக்கு வருவார் என்பதையும் குறித்து பேசியிருக்கிறார்கள். இயேசுவானவர் மூன்று முறைகள் வருகிறார். அவர் முதலாவதாக அவருடைய சபையை மீட்டுக் கொள்ள வந்தார். அவர் இரண்டாவது முறையாக அவருடைய சபையை ஏற்றுக்கொள்ள வருகிறார். அவர் மூன்றாவது முறையாக அவருடைய சபையோடு வருகிறார். எல்லா காரியங்களும் வேதாகமத்தில் திருத்துவங்களாய் மூன்றுகளாய் இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவர் நினைவிருக்கட்டும், முதல் முறை அவருடைய சபையை மீட்டுக் கொள்ளவும், இரண்டாவது முறை அவருடைய சபையை ஏற்றுக்கொள்ளவும், மூன்றாவது முறை அவருடைய சபையோடு ராஜாவும் ராணியுமாக வருகிறார் இப்பொழுது. ஆனால் அவருடைய முதல் வருகையின் போது நாம் அதை குறித்தும், அதன் பின்னர் அவர் இங்கே இருந்தபடியாலும், பின்னர் அவருடைய இரண்டாம் வருகையை குறித்தும், பின்னர் அவருடைய மூன்றாம் வருகையை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் சிறிது பேசுவோம். இப்பொழுது இந்த நாட்களில் அங்கே சபைக்கு எதிராக ஒரு மகத்தான உபத்திரவம் உண்டாயிருந்தது. அகஸ்திராயன் ஒரு மகத்தான திட்டத்தை செய்து எல்லா ஜனங்களின் மேலும் வரி விதித்து வசூலிப்பதாயிருந்தான். அந்த காரியமானது ஒரே ஒரு நோக்கத்துக்காக செய்யப்பட்டது. அது என்னவெனில், தேவனுடைய மகத்தான தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. வேதத்தில் நீங்கள் ஏதாவது காரியத்தை புரிந்து கொள்ள கூடாததாயும் சிறிது மூடநம்பிக்கை போன்றதாயும் காணப்பட்டால் நீங்கள் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும், தேவனுக்கு சிறிது நேரத்தை கொடுங்கள். தேவன் ஒன்றும் அவசரப்படவில்லை. அப்படியான ஒரு அவசரத்துக்குள் ஆவது நாம் தானே. தேவனுக்கு நீங்கள் சிறிது நேரத்தை கொடுங்கள். அந்த பழைய தீர்க்க தரிசன சக்கரங்களும் பல் சக்கரங்கள் நேராக அந்த காட்சிக்கு உள்ளாக செல்லுகின்றதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு காட்சியை உருவாக்குவது போன்று அது விருத்தி அடையும். அந்த ஒரு நாள் யாரோ பேசிக் கொண்டிருந்தது போன்று அவர் தேவன், அவர் என்னவாக இருந்தார் என்றார். அவர் அக்கறையில இருந்த போது லட்சோப லட்ச கணக்கான வருஷங்களுக்கு முன்னர் இங்கே இருக்கின்ற இந்த இடைவெளியை போன்று. அதற்கு பின்னர் அவர் லோகோசுக்குள்ளாக ஒன்று திரண்டார். பின்னர் அவர் லோகோசில் இருந்து கீழாக கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார். பாருங்கள், அது வெறுமென தேவன் இந்த விதமாக கீழே பூமிக்கு வந்து பின்னர் நேராக மீண்டுமாய் தேவனுக்குள்ளாக சென்றார். நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அப்படியே சுழன்று கொண்டு நித்தியத்தில் இருந்து இறங்கி கீழே ஆகாய வழிக்கு வந்து ஒன்று சேர்ந்து லோகோசுக்குள்ளாக வந்து லோகோசில் இருந்து அங்கே ஒரு மனிதனுக்குள்ளாக சென்று பின்னர் அப்படியே மீண்டுமாய் திரும்புகிறார். விழுந்து போனானே அந்த மனிதனை மீட்கும் ஒரு நோக்கத்துக்காகவே. இப்பொழுது அதற்காகத்தான் அவர் வந்தார், ஒரு மீட்பராக இருக்கும்படியாக. தேவன் ஒரு மீட்பராக ஆவதற்கு முன்னதாக நியமத்தின்படியாக அவர் ஒரு உறவின் முறையான மீட்பனாக இருக்க வேண்டியதாயிருந்தது. அவர் ஒரு நெருங்கின உறவினனாக இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆதியிலே தேவன் அவருடைய முதல் மனிதனை உண்டாக்கினார். அவர் அவனை ஆவியை கொண்டு உருவாக்கினார். ஆவியானது மனிதனுடைய காண முடியாத பாகமாக இருக்கிறது, நீங்கள் அதை காண்பதில்லை. இப்பொழுது தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் உருவாக்கினார். நீங்கள் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? சரி, தேவன் மனிதனை அவருடைய சொந்த சாயலில் உண்டு பண்ணினார். தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் கூறுகின்றது. முதலாவதாக உருவாக்கப்பட்ட மனிதனானவன் சிருஷ்டிப்பின் மேல் ஆளுகை உடையவனாயிருந்தான். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சபையின் மேல் ஆளுகை உடையவராயிருக்கிறது போன்று. அவன் சிருஷ்டியை வழிநடத்தினான், அவன் மிருகங்களை வழிநடத்தினான். ஆனால் நிலத்தை பண்படுத்த அங்கே ஒரு மனிதனும் இல்லை. எனவே தேவன் மனிதனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அந்த மனிதன், அவர் அவனுக்கு ஒரு குரங்கை போன்ற கரத்தை ஒரு கால் கொடுத்திருக்கலாம். அவர் அவனுக்கு ஒரு கரடியின் பாதத்தை போல் ஒரு கால் கொடுத்திருக்கலாம். அவர் என்னவெல்லாம் செய்தாரோ அவர் அதையெல்லாம் ஒன்று கூட்டி ஒரு மனிதனை உண்டாக்கினார். ஆனால் இந்த மனிதன் அந்த அழிவில்லாத ஒருபோதும் மரியாத ஜீவனை இந்த மனிதனுக்குள்ளாக அவர் வைத்தார். அப்பொழுது அவன் ஒரு காட்டு மிராண்டியை காட்டிலும் மேலானவனாக ஆனான். அவன் ஒரு மனிதனாக ஆனான். பின்னர் இங்கே உள்ள இந்த மனிதன் நாஸ்திகர்கள் இன்னும் மற்றவர்கள் சுற்றி நின்று கொண்டு விவாதிக்கின்றனர் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் வேளையானது வந்தது. அப்பொழுது தேவன் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்தார். தேவன் கிரியை செய்து கொண்டிருந்ததான ஒரு வேளை இருந்தது, அது உண்மை. எனவே இப்பொழுது அவர்கள் விவாதிக்கும் பொழுது நல்லது. அவனுடைய பாதம் ஒரு கரடியை போல் இருந்தது. அவனுடைய கரம் ஒரு வாலில்லா குரங்கு அல்லது குரங்கை போல் இருந்தது அல்லது முதலானவைகள் என்று விவாதித்து அவனுடைய துவக்கமே அதிலிருந்துதான் அவன் வந்தான் என்று கூற முயற்சிக்கிறார்கள். அதற்கு அதனோடு ஏறும் செய்வதற்கில்லை. இரு மாம்சத்தினாலான சரீரமாயிருக்கிறது. அவன் அதற்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வீட்டை போன்று அது திரும்பி பூமியின் மண்ணுக்கு போகின்றது. ஆனால் ஆவியோ அழியாததாக இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வருகின்றது. அதுதான் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. தேவன் ஒரு ஆவியாயிருக்கிறார். அந்த மனிதன் அவனுடைய உற்பத்தி ஸ்தானத்தை ஏதேன் தோட்டத்திலே இழந்து போனான். அவனுடைய உறவு முறை தேவனோடு அவனுக்கு இருந்த தொடர்பு பாவம் அவிசுவாச காரணத்தால் அங்கே துண்டிக்கப்பட்டது. எதில் அவிசுவாசம்? தேவனுடைய வார்த்தையில். ஒரு சமயம் ஏவாளுக்கு ஒரு படம் வரையப்பட்டது. அவள் மட்டும் தேவனுடைய வார்த்தையை ஒதுக்கி தள்ளிவிட்டு விவாதத்துக்கு இங்கே நோக்கி பார்த்திருந்தால் எவ்வளவு பிரகாசமாய் இருந்திருக்கும் என்று அவளுக்கு கூறப்பட்டிருந்தது. விவாதத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையே அங்கே வித்தியாசம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உண்மையா இருக்கிறது, விவாதம் கள்ளமாயிருக்கிறது. உங்களால் ஒன்றையும் விவாதிக்க முடியாது, அது உண்மை. தேவனுடைய நித்தியமான ஞானத்தின் ஆழத்தை அளவிட நம்மிடத்திலே போதுமான சிந்தை கிடையாது, அல்லது ஒருபோதும் அளவிடவே முடியாது. ஆகையினால் உங்களால் அதை விவாதிக்க முடியாது. நீங்கள் அதை விசுவாசித்தாக வேண்டும். ஆக அதன் பின்னர் அந்த படமானது அங்கே நம்முடைய முதல் தகப்பன் தாய் ஊடாக வர்ணம் தீட்டப்பட்டது. அவர்கள் விழுந்து போனார்கள். அது தேவனோடு இருந்த உறவு முறை துண்டிக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். அந்த வேளை முதற்கொண்டு தேவன் தோட்டத்தில் மேலும் கீழுமாக சத்தமிட துவங்கினார். அவருடைய இழந்து போன பிள்ளையை தேடிக்கொண்டிருந்தார். மீட்டுக் கொள்வதற்கு எப்போதாக இருந்தாலும் தேவனுக்கு மீட்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது அவர் தாமே இறங்கி வந்து அவரை மீட்டுக் கொள்ள வேண்டும். இன்னொருவருக்குள் அல்ல, வேறு யாரையாவது அனுப்புவது அல்ல. அவர் ஒரு தூதனை அனுப்ப முடியாது, அது சரியாக இருக்காது. ஆனால் மனிதனை மீட்க தேவனுக்குள்ள ஒரே வழி அவர் தாமே கீழே இறங்கி வந்து அதை மீட்க வேண்டும். இங்கே யாராவது பாவம் செய்து நான் இதன் நியாயாதிபதியாய் இந்த கூட்ட ஜனங்களுக்கு இருந்தால் உங்கள் எல்லார் மேலும் எனக்கு அதிகார வரம்பை உடையவனாய் இருந்து நான் இப்பொழுது சகோதரன் கிரஹாம் அதற்கான கிரயத்தை நீர் செலுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறுகிறேன், அது நீதியாயிருக்காது. என்னுடைய சொந்த குமாரனுக்கே அந்த கிரயத்தை செலுத்தும்படி நான் கூறினால் அது அப்பொழுதும் நீதியாயிருக்காது. நான் நீதியாயிருக்கக்கூடிய ஒரே வழி நான் அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்வதேயாகும். பிறகு என்ன? நியாய தீர்ப்பை அளித்தவன் நான் தான். பின்னர் நான் அதை மீட்க வேண்டுமானால் நான் தானே அவனுடைய ஸ்தானத்தை எடுத்தாக வேண்டும். நீங்கள் இன்னும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க நான் விரும்புகிறேன். பின்னர் தேவன் தாமாகவே தான் இந்த மனிதனை மீட்க உள்ள ஒரே வழியாய் இது இருப்பதினால் அவர் தாமே இறங்கி வந்து அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டும். அது மீட்பிற்காக மோசேயினால் கொடுக்கப்பட்ட ஒரு நியதியாய் இருக்கிறது. அது ஒரு உறவின் முறையானின் மீட்பனின் மூலமாய் இருக்க வேண்டும். முதலாவதாக ஒரு மனிதன் அவன் தகுதியாய் இருக்க வேண்டும். அந்த கிரயத்துக்கு பாத்திரமான ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். விழுந்து போன ஒரு மனிதனின் இழக்கப்பட்ட சுதந்திரத்தை மீட்டுக் கொண்டு ஒரு ஜனங்களுக்கு முன்பாக அவனுடைய சாட்சியை கூறக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் தகுதியாய் இருந்தார். அவர் சுமார் 1900 வருடங்களுக்கு முன்னர் ஒரு குழந்தை வடிவில் மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். பரிசுத்த ஆவியினால் நேரிடப்பட்டவராய் இன சேர்க்கையின் மூலமாய் பிறக்கவில்லை. அவர் தேவனாயிருந்தார். தேவனுடைய ரத்தம் அவருக்குள்ளாக இருந்தது. குழந்தையானது எப்பொழுதுமே அதன் தகப்பனின் ரத்தமாய் இருக்கும். ஒருபோதும் அதன் தாயினுடையதாய் இருக்காது. நாம் யாவரும் அதை அறிவோம். நான் அதை இதற்கு முன்பே இங்கு அநேக முறை போதித்திருக்கிறேன். குழந்தைகளுக்கு ஒரு துளி கூட கொஞ்சம் கூட தாயின் ரத்தமே இருக்காது. இல்லை, ஒன்றும் செய்யாது. அது எப்பொழுதுமே ஆணின் ரத்தமாய் இருக்கிறது. ஒரு பெட்டை கோழியினால் முட்டையிட முடியும். ஆனால் அது செழிப்பா இல்லை என்றால் அது ஒருபோதும் குஞ்சு பொரியாது. அந்த முட்டை எவ்வளவுதான் அழகா இருந்தாலும் சரி, அவள் எவ்வளவு நன்றாய் அதற்கு சூடேற்றினாலும் சரி, அது எப்பொழுதுமே செழிப்பற்றதாகவே இருக்கும். அது அங்கேயே கிடந்து அழுகும், அது உண்மை. பெட்டை கோடியானது சேவலோடு சேர்ந்தால் ஒடிய புரியாது. ஜீவ கிருமி ஆனிடத்திலிருந்து வருகிறது. ஆகையினால் மரியாள் ஒரு மனிதனையும் அறியாது இருந்த பொழுது அவள் ஆணோடு தேவனோடு சர்வ வல்லமையுள்ள ஏகாவோடு இருந்தாள். அவர் அவள் மீது நிழலிட்டார். எந்த மனுஷனுமே அறியாதிருந்த மரியாள் கர்ப்பத்தில் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் ஒரு இரத்தாணுவை சிருஷ்டித்தார். இனச்சேர்க்கையின் மூலமாக பிறந்து இங்கே வந்ததான நம்முடைய ஜீவனில் இருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக அது அந்த தேவனுடைய அந்த சிருஷ்டிக்கப்பட்ட இரத்தத்தை கொண்டு வந்தது. அப்படியானால் அந்த இரத்தமானது இம்மானுவேலின் நரம்புகளில் இருந்து கல்வாரியின் சிலுவையின் மேல் எடுக்கப்பட்டது. கல்வாரியின் மேல் வெளியே பாய்ச்சப்பட்ட அந்த இரத்தம் அந்த நாளன்று செய்த அதே ரட்சிக்கும் மீட்டுக் கொள்ளும் பரிசுத்த வல்லமையை இன்றைக்கும் உடையதாயிருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? ஆமேன். இப்பொழுது அது சரியே. தேவனுடைய இரத்தத்தின் மூலமாகவே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் இரத்தத்தினாலே கிரயத்துக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய சொந்த இரத்தத்தினால் என்று வேதம் கூறுகின்றது. அது எப்படி தேவனுடைய இரத்தமாய் இருக்க முடியும்? தேவனிடம் இரத்தம் இல்லையே, அது எப்படி இருக்க முடியும்? ஏனென்றால் அவர் சிருஷ்டித்ததான அது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இரத்தமாய் இருக்கிறது. நம்மை மீட்பதற்கு ஏதுவாய் அவர் சிருஷ்டித்ததான அதே சரீரத்தில் அவர் வந்து ஜீவித்தார். சோதனையை தேவன் தடை செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆகையினால் இயேசுவானவரால் சோதனையை தடை செய்ய முடியவில்லை. அவர் பால் உணர்ச்சி சோதனையால் சோதிக்கப்பட வேண்டியவராய் இருந்தார். அவர் பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டியவராய் இருந்த ஐஸ்வர்யங்கள், வல்லமைகள், அதிகாரங்கள் முதலான எல்லா விதமான சோதனைகளையும் அவர் தாங்க வேண்டி இருந்தது. அவை எல்லாவற்றையும் அவர் தாங்க வேண்டியதாய் இருந்தது. அவைகளை எல்லாம் செய்ய வேண்டியதாய் இருந்ததால் அவர் ஆவியில் தேவனாய் இருக்க முடியாது. அவர் மாம்சத்தில் தேவனாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையின் பேரில் இந்த காலையில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நாம் ஆராதிக்கின்ற அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். மாட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கும் ஒரு குழந்தையை அல்ல, அல்லது சாண்டா கிளாஸை அல்ல. ஆனால் நாமோ சர்வ வல்லமையுள்ள தேவனை அவருடைய குமாரனின் தெய்வீக தன்மையில் ஆராதிக்கிறோம். அப்படியானால் கவனியுங்கள், அந்த ரத்தம் கீழே வந்தது அது இயேசு கிறிஸ்துவாய் இருந்தது. தேவன் தாமே ஆவியிலிருந்து வெளியே வந்து இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக சென்றார். தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொண்டார் என்று வேதாகமும் கூறுகின்றது. அது சரிதானே. தேவன் தாமே, யெகோவா தாமே கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவித்து நமக்கு உறவின் முறையானாக ஆக்கப்பட்டார். ஏனென்றால் நம்மை போன்று அவர் மனித மாம்சத்தில் பிறந்தார். அது சரியா? இரத்த அணுக்கள் தேவனால் உண்டாக்கப்பட்டது, மாம்ச அணுக்கள் மரியாளின் கர்ப்பத்தில் உண்டாக்கப்பட்டது. அது குழந்தையை கொண்டு வந்தது. தேவன் கீழே வந்து மாம்சத்தில் ஜீவித்து எல்லா விதத்திலும் நாம் இருப்பது போன்றே அவர் சோதிக்கப்பட்டார். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? சரி, இப்பொழுது பிறகு அவர் அதை செய்த போது அவருடைய ரத்தத்தை அவர் இலவசமாய் கொடுத்தார். அவர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அந்த பலியை செலுத்தினார். அவர் நேராகவே உயர மகிமைக்கு சென்றிருக்கலாம். மறுரூப மலையின் மேல் இருந்தது போன்றே அவர் மறுரூபமாகி நமக்காக ஒருபோதும் அறியாமலேயே பரலோகத்துக்கு சென்றிருக்கலாம். ஆனால் நமக்காக மரிப்பதற்கு சித்தம் கொண்டவராய் கல்வாரியில் அவருடைய ரத்தத்தை அவர் இலவசமாக கொடுத்தார். அது சரியே. அவர் துக்கம் நிறைந்த மனிதராய், துயரம் கலந்தவராய் ஒரு பொதுவானவர்கள் முன்னிலையில் சாட்சி பகன்றார். ரூத்தின் புத்தகம் ஒரு அழகான காட்சியாய் அங்கே இருக்கிறது. எப்படி அந்த போவாஸ் அங்கே கிறிஸ்துவுக்கு பாவனையாக இருக்கிறான். நகோமி ஒரு பின்வாங்கி போனவளாய் தேசத்தை விட்டு வெளியேறி ஒரு அந்நிய தேசத்துக்கு சென்று திரும்பி அவளோடு ரூத்தையும் கொண்டு வந்தாள். ரூத் திரும்பி வந்தபோது அவள் மோவாப் தேசத்தை சேர்ந்தவளாயிருந்தாள். அவள் திரும்பி வந்தபோது அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீயாயிருந்தாள். அப்படியே முற்றிலுமாக ஒரு புறஜாதி மனவாட்டியான சபையின் ஒரு காட்சியாயிருந்தாள். நகோமியை விட்டு போகும்படியாய் அவளிடத்தில் அவள் சென்ற போது நகோமி அவளிடத்தில் அவளுடைய ஜனத்தாரண்டைக்கு திரும்பி போகும்படி கூறி முத்தமிட்டாள். அதற்கு அவளோ, நான் உம்முடைய ஜனங்களோடு போவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனமாய் இருக்கட்டும். உம்முடைய வாசஸ்தலம் என்னுடைய வாசஸ்தலமாய் இருக்கட்டும். உம்முடைய தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பாராக. மரணத்தினாலே அன்றி வேறொன்றினாலும் நம்மை பிரிக்க முடியாது என்று கூறினாள். நீர் எங்கே மறுப்பீரோ அங்கே நானும் மறுப்பேன். நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறீரோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்றால், இப்பொழுது புறஜாதியார் சபை கிறிஸ்துவுக்குள் வருகின்றதான காட்சி அங்கே இருக்கிறது. ஏனென்றால் ஒரு காலத்திலே நாம் அந்நியரும் தேவனுக்கு புறம்பாயும் இருந்தவர்களாய் இருந்தோம். யூதர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட வேண்டியவர்களாய் இருந்தார்கள். ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள்ளாக மறுத்தபடியினாலே ஆபிரகாமின் வித்தை எடுத்துக் கொண்டவர்களாய் வாக்கு தத்தத்தின்படியாய் சுதந்திரராயும் ஒரு புறஜாதி மனவாட்டியை கிறிஸ்து பெற்றுக் கொண்டார். அது முற்றிலும் சரியே. இப்பொழுது மீட்டுக் கொள்வதற்கு ஏதுவாய் நகோமியின் இழந்து போன சுதந்திரத்தை போவாஸ் மீட்டுக் கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்ரவேலின் பின்வாங்கி போன நிலைமையாயிருக்கிறது. போவாஸ் வெளியே வர வேண்டும். போவாஸ் அதை செய்த போது அவன் வெளியே வந்த போது இழந்து போன ஸ்திரீயை அவளுடைய நிலைமையில் அவன் மீட்டுக் கொண்டான் என்பதற்கு ஒரு பொது சாட்சியை கூறுவதற்கு அடையாளமாய் வாசல்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக அவனுடைய பாதரட்சைகளை அவன் கழற்றி போட வேண்டும். அதை செய்வதில் பின்னர் அவன் அங்கே அவனுடைய மனமாட்டியை பெற்றுக் கொண்டான். அவன் எதிர்நோக்கி கொண்டிருந்த ஸ்திரீயை அதையும் கூட அவன் திருப்பி வாங்கிக் கொண்டான். மனவாட்டியாவை பெற்றுக் கொள்ளும்படி முதலாவதாக அந்த ஸ்திரீயை அவன் மீட்டுக் கொள்ள வேண்டியதா இருந்தது. உங்களுக்கு அது புரிகின்றதா? அதே காரியத்தை தான் கிறிஸ்து செய்தார். எருசலேமின் வாசல்களில் அவர் யாவர் முன்னிலையிலும் ஒரு சாட்சி பகர்ந்தார். அப்பொழுது அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு கல்வாரியின் மேல் கொல்கதா குன்றிற்கு நடத்தி கொண்டு போகப்பட்டார். எல்லாருக்கும் முன்பான ஒரு சாட்சி கூறுதலாய் அவர் அந்த குன்றை அவருடைய சொந்த ரத்தத்தால் குளிப்பாட்டினார். அந்த நாளிலே ஆதியிலிருந்து உள்ள அந்த விடுந்து போன நிலையை மீட்டுக் கொண்டு பாவத்தின் சாபத்திலிருந்தும் நரகத்தின் பிடியிலிருந்தும் அவருடைய ஜனத்தை மீட்டுக் கொண்டார் என்பதற்கு சாட்சியாக அவர் அதை செய்தார். அவளுக்கு அப்பொழுது இருந்ததை காட்டிலும் அவளுக்கு இன்னும் ஏதோ காரியம் இந்த கடைசி நாட்களில் அதிகமா தேவை என்பதை அறிந்தவராய் அவர், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது அவர் உங்களுக்கு இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவார். அது பரிசுத்த ஆவியா இருக்கிறது. அவர் உங்களோடு என்றென்றைக்குமாய் வாசம் பண்ணுவார் என்றார். அவர், இன்னும் கொஞ்ச நேரம் உலகம் என்னை காணாது, ஆனால் நானோ உயர பரலோகத்துக்கு போய் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தி விட்டு நான் திரும்பி வந்து உங்களோடும் உங்களுக்குள்ளும் காலத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று அவர் கூறினார். அதை குறித்து தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இன்னமும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமேன் என்று கூறுங்கள். அது உண்மை. அதை குறித்து தான், அதாவது அவர் மீண்டுமாய் அவருடைய வல்லமையில் வருவது குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஓ, அவர் யார் என்று காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன, இந்த காலையில் அவர் ஏதோ ஆராதிக்கப்படும் ஒரு சிறிய பொருளை, அங்கே உள்ள ஒரு சிறிய மாட்டு தொழுவத்தை அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையா இன்று காலையில் நம்முடைய இருதயங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவராய் இருப்பதையே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அது சரியே. ஓ, உலகத்தால் ஆகாததென்று தீர்க்கப்பட்டது. தேவன் எப்பொழுதுமே உலகத்துக்குள்ளே வருகிறார். அவர் அப்படியாய் வரும்பொழுது உலகம் அவரை வெறுக்கிறது. யோவாவின் நாட்கள் நடந்தது போலவே தேவனுடைய குமாரனின் வருகையின் போதும் அப்படியே இருக்கும். நாம் அந்த நாளில் தான் இருக்கிறோம் நண்பர்களே. இப்பொழுது கவனியுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளாயும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது சரியே. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். இந்நாட்களில் எப்படியாய் அவருடைய பெரிய படம் எப்பொழுதும் உயரே சுற்றி அதே காரியம் நிறைவேறுதலுக்கு வருவதை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகத்தான நாடகமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மகத்தான காரியங்கள் சம்பவிக்க நாம் காண ஆயத்தமாயிருக்கிறோம். சபையானது தொட்டிலில் இருந்து கொண்டு வரப்பட்டது. அது சரியே. பெந்தேகோஸ்துகள் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் அதை தொட்டிலில் தாளாட்டினார்கள். அப்பொழுது ஜனங்கள் கற்களை எரிந்து பரியாசம் பண்ணி அதை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் இப்பொழுதோ அவள் வளர்ந்து பூரண வளர்ச்சியை அடைந்து விட்டால் அது முற்றிலும் சரியே. வேலையானது இங்கே இருக்கிறது. அல்லேலூயா, அது சரியே. அதில் தான் நான் சிறந்து உள்ளவனாயிருக்கிறேன். அதாவது இப்பொழுது தேவனுடைய சபையானது ஒன்று சேர்ந்து வருகிறதை காண்பதுதான். நாம் இங்கே அடிக்கப்பட்டோம், நாம் அங்கே அடிக்கப்பட்டோம், ஆனால் வேலையானது வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு துப்பட்டியை நம் எல்லாரும் மேலும் எரிந்து நம்மை உள்ளே இழுத்துக் கொள்வார். ஏனென்றால் சத்துருவானவர் வாசலண்டே இருக்கிறான். அல்லேலூயா, ஆமையா. அவர் சொன்னார் இப்பொழுது அவருடைய ஜனங்களை குறித்து, தானியேல், கடைசி நாட்களின் மகத்தான காரியங்கள் இந்த காரியங்கள் நிறைவேறுதலுக்குள் வரும்பொழுது என்னே, அப்பொழுதுள்ள ஜனங்கள், விசுவாசத்தின் ஜனங்கள் அதற்கு ஏற்றாற்போல் மகத்தான கிரியைகளை அந்த நாளிலே செய்வார்கள் என்று கூறுகிறான். வேலையானது இப்பொழுது வந்துவிட்டது. இப்பொழுது பின்மாறியின் மகத்தான நாடகமானது, தேவனுடைய காட்சியானது அமைக்கப்பட்டது. கடைசி நாட்கள் இந்த விதமாய் சம்பவிக்கும். நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். என் ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். நான் உயரே வானத்தில் அடையாளங்களையும் கீழே பூமியின் மேல் அடையாளங்களையும் அக்னி ஸ்தம்பத்தையும் புகை ஸ்தம்பத்தையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்பது நிறைவேறுதலுக்கு வரும் என்று யோவேல் கூறியிருக்கிறான். இயேசுவானவர் அங்கே, நான் என் பிதாவினத்துக்கு போகிறபடியினால் நான் செய்கின்ற இந்த காரியங்களை நீங்களும் செய்வீர்கள். இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று கூறியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அங்கே கூறியுள்ளது, பின்னாக அங்கே வார்த்தை கூறியுள்ளது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஒரு சில வருஷங்களுக்கு முன்னர் இங்கே சுற்றிலும் உள்ள ஜனங்கள், அந்த ஜப கூடாரத்தில் இருக்கிற ஜனங்களாகிய நீங்கள் பரிசுத்த உருளைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாருமே இது அது மற்றெதுவாகவோ இருக்கிறீர்கள். நீங்கள் வெறி பிடித்தவர்கள் என்று கூறினார்கள். ஆனால் ஓ இன்னே நாங்கள் அந்த கண்மலையின் மேல் அது உண்மையாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் அண்டை நின்றோம். இப்பொழுதோ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையானது சபைக்குள் வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. முழு காரியத்தையும் எல்லா இடத்திலேயும் எப்பொழுது அசைக்கப் போகிறார் என்பதையே நான் நோக்கிக் கொண்டிருக்கிறேன். சகோதரனே, அது ஏற்கனவே ஆலோசனை கூட்டத்தில் இப்பொழுதே இருக்கிறது, அது நடந்து கொண்டே இருக்கிறது, அது சரியே. அவருடைய தெய்வீக தன்மை, அவர் யாராக இருக்கிறார்? அவர்களில் சிலர் அவரை அங்கே ஒரு சிறு குழந்தையாக ஆக்குகிறார்கள். அவர்தான் அந்த காண முடியாதவராயோ என்னே மேடையில் நின்று அவருடைய கரங்களை அசைத்து பேசி வெளிச்சம் உண்டாக கடவதென்று கூறினார். அங்கே வெளிச்சம் உண்டாயிற்று. அது இயேசு கிறிஸ்துவாயிருந்தது. ஏனென்றால் அவர் உலகத்தில் இருந்தால் உலகம் அவரால் உண்டாக்கப்பட்டது, உலகமோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தேவனுடைய தெய்வீக தன்மையாயிருந்தார். அவர் அங்கே அப்போது என்ன செய்துள்ளார் என்று பாருங்கள். அப்போது நடந்த அதிசயத்தை குறித்து பேசுங்கள். நீங்கள் சட்டமிடுவதை குறித்து பேசுகிறீர்களே, அவர் அற்புதமான காரியங்கள் நடப்பித்த போது இப்பொழுது இருக்கின்ற காரியங்களை அப்பொழுது இல்லாத காரியங்களை கொண்டு உண்டாக்க அவர் பேச அப்படியாய் ஆயிற்று. அந்த அதே வல்லமை, அந்த அதே கிறிஸ்து. அல்லேலூயா. அடிப்படைவாதிகள் வேண்டுமானால், ஜனங்கள் வேண்டுமானால் தேவனுடைய வல்லமையை மறுதளித்து அது தவறாக இருக்கிறது என்று கூறட்டும். ஆனால் வார்த்தையை பேசி உலகத்தை உண்டாக்கின அதே வல்லமை தான் பரிசுத்த ஆவியை உடையவர்களாக இருக்கின்ற அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிறது. அது உண்மை. ஆண்களே, பெண்களே, நீங்கள் யார் என்பதை கண்டறிவதற்கான நேரமாக இது இருக்கிறது. பிசாசு உங்களை பின்னாக மறைத்து வைத்து நீங்கள் ஏதோ சிறிய பயந்து போயுள்ள ஏதோ காரியமாக இருக்கிறீர்கள் என்று உங்களிடத்தில் கூற முயற்சிக்கின்றான். நீங்கள் அப்படியா அல்ல, நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். தெய்வீக தன்மை பரலோகத்தில் இல்லை, அது உனக்குள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு வெளிப்படுத்திருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் சகோதரனே. சர்வ வல்லமை உள்ள தேவன், அழிவில்லாத ஜீவன், என் ஜீவனை, ஜீவியை நான் உனக்கு கொடுக்கிறேன், உனக்குள்ளாக ஜீவிக்கிறார் என்பதை அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய். தேவனுடைய ஜீவன் மனித ஜீவனுக்குள்ளாக இருக்கிறது. அவர் அங்கே நின்றார். அவரே எல்லா காரியங்களின் சிருஷ்டிகர்த்தர். அவர் ஜீவனை சிருஷ்டித்தார். தவளைகளோ, ஈக்கள், வாத்துக்கள், கோழி குஞ்சுகள், மிருகங்கள், எல்லா காரியங்களும் சிருஷ்டித்தார். அவரால் அன்றி ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. யார்? தெய்வீக தன்மையாகிய கிறிஸ்து. ஆதைகளையும் எல்லா காரியங்களும் எகிப்து நாட்களிலே அவைகளை கீழே கொண்டு வந்தது அவரே. யார்? கிறிஸ்து. சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டினார். அக்னியின் உத்திரத்தை அவர் அவித்தார். அவர்கள் பட்டய கருக்கு தப்பினார்கள். அவர்கள் மரித்தவர்களை உயிரோடு இருந்திருக்க செய்தார்கள். யார்? கிறிஸ்து. ஓ என்று அது என்னவாக இருக்கும்? அவர் யார்? தெய்வீக தன்மை ஆகிய கிறிஸ்துவே. சகோதரனே, சகோதரியே, அந்த தெய்வீக தன்மை உனக்குள்ளாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, இருந்தாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனென்றால் நான் உங்களோடும் உங்களுக்குள்ளும் காலத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன். கிறிஸ்து தொழுவத்திலா இருக்கிறார்? இல்லை, கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவை தொழுவத்தில் ஆராதிப்பதில்லை, ஆனால் பரிசுத்த ஆவி, ஜீவனின் நம்பிக்கை, அல்லேலூயா, சிருஷ்டிகர் உனக்குள்ளே இருக்கிறார். தேவன் தாமே மானிடவர்க்கத்துக்குள் ஜீவிக்கிறார். நாம் எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். நாம் அவரை போல் ஆக்கப்படுவோம். மானிடவர்க்கத்துக்குள் இருக்கின்ற ஆவி, அவருக்கு அங்கே இடமில்லை. அவர்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அவர்களுடைய சபை கிறிஸ்துவுடையதா இருக்கிறது என்று இங்கே சுற்றிலும் உள்ள ஜனங்கள் கூறுகிறார்கள். நேற்று இரவு என்ன சம்பவித்தது? அவர்களுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதிகளை பிரித்தார்கள். அப்பாவுடையதை பார்ப்போம். அங்கே அதற்குள்ளாக கிறிஸ்துமஸ் மரத்தின் அடியில் நேற்று இரவு அநேக மனிதர்களுக்கு இருந்திருக்கும் ஒரு பெரிய பீர் பெட்டி இங்கே இருந்தது. இயேசுக்கு அங்கே இடமில்லை, எல்லாம் பீருக்கே. அம்மாவுடைய வெகுமதியை பிரித்தார்கள். ஒரு சீட்டு கட்டு பெட்டி இருந்தது. கிறிஸ்துவுக்கு இடமில்லை, சீட்டு கட்டு கொண்டு. அது உண்மை. ஒரு சிறு வேதாகமமாகவோ அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது காரியமாக இருப்பதற்கு பதிலாக அது ஒரு சிறிய ஜீமன் புத்தகமோ அல்லது ஏதோ ஒரு சிறிய காரியமாக இருக்கிறது. இயேசுவுக்கு அங்கே இடமில்லை. சபைக்கு போவதற்கு பதிலாக அவர்கள் ஒரு படத்திற்கோ, நடனங்களுக்கோ, எல்லா காரியங்களுக்கோ சென்று தங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள்.
சகோதரனே, தேவனுடைய தெய்வீக தன்மை பரிசுத்த ஆவியினால் மானிட இருதயங்களுக்குள்ளாக வரும்பொழுது கிறிஸ்து சிருஷ்டியார எல்லா காரியங்களையும் அது வெளியே அழைக்கிறது. அது உண்மை என்று நீங்கள் அறிவீர்கள். தேவன் மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து உனக்குள்ளா இருக்கிறார். ஒரு தொட்டிலில் அல்ல, உனக்குள்ளா இருக்கிறார். அது ஒரு சமயத்தில் இருந்தது. ஆதியிலே தேவன் நாட்களில் இருந்தார். பின்னர் அவர் மோசைக்குள்ளாக வந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக வந்தார். அவர் தொட்டிலின் மேல் வந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர்கள் அவரை வரலாற்றுக்கு முன் இருந்த காலத்தில் இருந்த ஏதோ காரியத்தை போன்று அவர்கள் அவரை ஆராதிப்பார்கள். கிறிஸ்துவோ உனக்குள்ளாக இருக்கிறார். இதோ அவர் இருக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய குமாரன் மேல் நோக்கி அசைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்தான சபையானது அசைந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கோ சபைகள் சூப் சாப்பாடும் பயிர் சாப்பாடும் உடையவர்களாக இருக்கிறார்கள். யார் மேலான ஆடை அணிந்து பெருமையோடும் ஆரம்பத்தோடும் போகக்கூடும்? யார் மேலான சபையை, மேலான இருக்கைகள், யாரால் இதை வாசிக்க முடியும், யாரால் அது செய்ய முடியும் என்று பார்க்கிறார்கள். இடமில்லை. எல்லா நேரத்திலும் ஜெபம் அல்லாமல் வேறு ஏதோ காரியங்களை அவர்கள் செய்வதாக இருக்கிறது. இதற்கு மேல் அவர்களால் ஜெபிக்க முடியாது. அவர்களுக்கு வேறு ஏதோ காரியம் செய்வதற்கு இருக்கிறது. அவர்களால் இனிமேல் ஜெபிக்க முடியாது. வழக்கமாக அவர்கள் தேவனுக்கு சேவை செய்தது போன்று செய்ய அவர்கள் அதை விரும்ப முடியவில்லை. தங்கும் சத்திரத்தில் அவருக்கு இடமில்லாமல் போயிற்று. இது கடைசி காலத்திலே இருக்கிறது நண்பர்களே. தங்கும் சத்திரத்திலே அவருக்கு இடமில்லை. நிச்சயமாக அந்த தங்கும் விடுதி என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த கடைசி காலத்தை குறிப்பிடுகிறேன். ஆனால் வேதம் கூறுகின்றது, அந்த நாளிலே வாதுமை மரம் பூ பூத்து மனிதனுடைய பசி தீபனமும் ஆற்றிப்போம். ஏனென்றால் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர் வீதியிலே தெரியாதிருக்கும் முன்னும் அல்லது வெள்ளி கயிறு கட்டுவிட்டு அல்லது ஊற்றின் அருகே சால் உடைந்து ஓ இறக்கும் என் நண்பனே. ஆனால் தீர்க்கதரிசி இதையும் கூட சொல்லுகிறார், சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டா இருக்கும் என்று. அது உண்மை. மகிமைக்கு செல்லும் பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். அது உண்மை. சாயங்கால நேரம் வந்தாயிற்று. அந்த சிறிய மாட்டுத்தொழுவ அனுபவத்தை போன்று ஒரு சமயத்தில் உடுத்தி இருந்த சபையானது அதை முன்பே நாம் பார்த்து விட்டோம். அதாவது சர்வ வல்லமை உள்ள தேவனின் தெய்வீக தன்மையும் வல்லமையும் மானிட வர்க்கத்துக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது என்று ஜனங்கள் உணர்கின்ற ஒரு நிலைமைக்கு சபையானது இப்பொழுது வந்துவிட்டது. ஓ சகோதரனே, சகோதரியே, இன்று காலையில் நாம் இயேசுவின் நாமத்தில் உங்களோடு பேசட்டும். நீங்கள் இன்னமும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? ஓ என்ன, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறுகிறேன். ஸ்திரீயும் புருஷனும் ஒரே மாதிரியாக இருக்கின்றதான நேரமானது வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அதே விதமாக உடுத்துகிறார்கள். உங்களால் ஒன்றும் இன்னென்றும் எதுவென்று கூற முடியாது. அது உண்மை. வேதத்தில் இருக்கின்ற அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று கூறுகிறது. அது இங்கே இருக்கிறது. அது உண்மை. அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். அது உண்மைதானா? அது உண்மைதானா? அது உண்மைதான். அது உண்மையாய் இருக்கிறது. அவர்கள் ஒரே விதமாய் நடந்து கொள்ளுகிறார்கள், ஒரே விதமாய் காணப்படுகிறார்கள், ஒரே விதமாக சபிக்கிறார்கள், ஒரே விதமாக பேசுகிறார்கள். அந்த விதமாக இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும். மனுஷர் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். அது இங்கே இருக்கிறதா? அது உண்மை. ஓ தேவனுக்கு மகிமையின் ஆத்மாவுக்குள் ஏதோ காரியம் உருளுகின்றதை நான் உணர்கிறேன். என்னே, ஓ நான் இங்கே வெளியே நோக்கி பார்க்கும் போது நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருக்கும். அந்த நாளில் நோவா உண்மை உள்ள சிலரை உடையவனாயிருந்தான். தேவன் உண்மை உள்ள சிலரை இன்றைக்கு உடையவராயிருக்கிறார். இந்த மகத்தான நாடக அமைப்பிற்கான நேரமானது வந்து கொண்டிருக்கிறது. புருஷர்களே, ஸ்திரீகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருந்தார். 1900 வருஷங்களுக்கு முன்பாக பிறந்த கிறிஸ்துவானவர் வளர்ந்து மனிதனுக்கு வந்துவிட்டார். அவர் தோட்டிலே தரித்திருக்கவில்லை. இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளின் அந்த நினைவு கூறுதலை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஏதோ மரத்தை கொண்டு வந்து அதை துண்டித்து சிறு பிள்ளைகளுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை உண்டு பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் சரிதான். நான் அதற்கு எதிராக ஒன்று கூறவில்லை. ஆனால் அதன் காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்காக அவர்கள் செய்வதை காட்டிலும் கிறிஸ்துமஸ் மரத்துக்கு அதிகமாக செய்கிறார்கள். கிறிஸ் கிரிங்கில் தேசம் முழுவதுமாக இருக்கிறது. அவர் யார்? ஒரு ஜெர்மானியர். வருடங்களுக்கு முன்பாக அவர் கத்தோலிக்க பரிசுத்தவான், நன்மையான காரியங்களை செய்து கொண்டு போன ஒரு வயதான மனிதன். இன்றைக்கு அது ஏறக்குரிய ஒரு ஆராதனைக்கே வந்துவிட்டது. அது உண்மை. சிறு பிள்ளைகளுக்கு அதை கூறுவது அல்லது நீங்கள் என்னவெல்லாம் செய்ய விரும்பினாலும் என்னை பொறுத்த மட்டும் அதெல்லாம் பரவாயில்லை. ஆனால் அதன் காரியம் என்னவென்றால், அந்த பக்கத்தில் அதன் பாதையிலே விழுந்து கிறிஸ்துவையும் கிறிஸ்துமத்தின் உண்மையான அடிப்படை கொள்கைகளையும் கிறிஸ்துவை வெளியே தள்ளுவது மிகவும் சுலபமானது. உண்மையான கிறிஸ்துமத்துக்கு பதிலாக மனிதன் கிறிஸ் கிங்கிலேயே எடுத்துக் கொள்கிறான். அது உண்மை. விடுதியிலே அவருக்கு இடமில்லை. அதையெல்லாம் குறித்து வைத்திருக்கிறேன். நமக்கு மட்டும் நேரம் இருக்குமானால், நேரம் ஆகிறது என்று எனக்கு தெரியும். நேரமாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள் நண்பர்களே, வேலையானது வந்துவிட்டது. இப்பொழுது இருக்கிறது தேவனுடைய மகத்தான நாடகமானது இங்கே நமக்கு முன்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தொட்டிலில் இருந்த தேவனுடைய குமாரனானவர் இப்பொழுது இருதயத்துக்குள் இருக்கிறார். அவரே தேவனுடைய தெய்வீக தன்மையாக இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தராகிய தேவனாக இருக்கிறார். அவர் சொன்னார், எல்லா காரியங்களும் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது, உலகமோ அவரை அறியவில்லை. இன்றைக்கு சபையோரு காரியம் அந்தவிடமாக தான் இருக்கிறது. மகிமையின் நம்பிக்கை, பரிசுத்தாவின் அபிஷேகம் ஜனங்களுடைய இருதயங்களுக்குள் வந்துவிட்டது. அவர்களோ அது என்னவென்று அடையாளம் கண்டுகொள்ளவில்லை. அது ஏதோ ஒரு சிறு சபையை சேர்ந்து கொள்ளுதல் அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதுவோ சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் உனக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டு உனக்கு எல்லா அதிகாரங்களையும் கொடுக்கிறார். அவரிடம் இருந்த எந்த காரியத்தையாவது நீ உன் வசம் கொண்டிருக்கிறாயா? அதே விதமாக உன்னை தீமையில் நின்று விலக்கிக் கொள்ளவும், நன்மையானது செய்யவும், தீமையை தவிர்க்கவும், நீதி நன்றைக்கு ஓடி போகவும், சோதனையில் நின்று விலகி போகவும் உனக்குள்ளாக இருக்கிறது. எல்லா துர்க்குணம், பகை, வாக்குவாதம், பொறாமை முதலானவைகளில் இருந்து விலகி போயிரு. ஏனென்றால் அது அவரை உங்கள் இருதயத்தில் இருந்து எடுத்து போடும். நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால் அவரை அணைத்துக் கொண்டு அவரை நேசித்து உங்களுடைய இருதயத்தில் அவரை வைத்து அன்பு கூறுங்கள். அன்னவிடமான வல்லமை சபையோடு சேர்ந்திருந்தால் அதனால் வானங்களை கட்டவும், யாதியஸ்திரை சுகப்படுத்தவும், குருடனுடைய கண்களை திறக்கவும், அல்லேலூயா, ஊமையர் பேசவும், செவிடர் கேட்கவும், முடவர் நடக்கவும், குருடர் காணவும் செய்யும் வல்லமையை உடையதாக இருக்கும் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்? உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கின்ற சர்வ வல்லமை உள்ள தேவனின் வல்லமையை அது அடையாளம் கண்டுகொள்ளுகிறது. தெய்வீக தன்மையான அவர் அதோ இருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அற்புதமான கிருபை எவ்வளவு இனிமையாய் துணிக்கிறது. என்னை போன்ற நிர்பாக்கியம் உள்ளவனை ரட்சித்தது. ஒரு சமயம் நான் இழக்கப்பட்டவனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் கண்டுபிடிக்கப்பட்டேன். நான் குருடனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுதோ நான் காண்கிறேன் என்று புலவன் இந்த வண்ணமாக கூறியிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால் இந்த காலையில் உங்களால் முடிந்த சீக்கிரத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஓடிவிடுங்கள். முத்திருக்கின்ற நேரமாக இருக்கின்றது. சத்துரு வெள்ளம் போல வந்திருக்கிறான். அவரோ அதற்கு எதிராக ஒரு கொடியை ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அது ஒரு அமைக்கப்பட்ட நாடகமாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்தின் நிச்சயத்தை போன்று சபையானது வீட்டுக்கு போய் கொண்டிருக்கின்றது. நண்பனே, நீ எப்பொழுதுமே காத்துக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. காத்துக் கொண்டிருப்பதற்கான நேரமெல்லாம் உனக்கில்லை. இப்பொழுதே நீ வருவது நலமாயிருக்கும். இதை இன்றைய நீ செய்வது மேலானதாக இருக்கும். அது உண்மை. இன்றைக்கு இன்றாய் இருக்கும் பொழுதே அதை செய்யுங்கள். நினைவிருக்கட்டும் நண்பர்களே, அது ஒரு கால் வினோதமாய் காணப்படலாம். கிறிஸ்துவனுடைய மார்க்கம் ஒருபோதும் பிரசித்தி பெறவில்லை. அது எப்பொழுதுமே தேவனுடைய வழிகள் பிரசித்தியற்றதாகவே இருந்தது. ஏனென்றால் சாத்தான் ஆகாயத்து அதிகார பிரபுவாக இருக்கிறார். எல்லா அரசாங்கங்களையும் அவனுடையவனாய் இருக்கிறார். வேதாகமத்தின் படியாகவே எல்லா அரசாங்கமும் பிசாசினால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது. பிசாசும் அந்த விதமாகவே கூறியிருக்கிறார். அது உண்மை. அவன் எல்லா அரசாங்கங்களையும் ஆளுகிறார். பின்னர் வேதம் கூறுகின்றது, பரிசுத்த தூதர்களே, பூமியின் பரிசுத்தவான்களே, களி கூறுங்கள். ஏனென்றால் உலகத்தின் ராஜ்யங்கள் தேவனுக்கும் நம்முடைய கிறிஸ்துவுக்குமான ராஜ்யங்களாக ஆகிவிட்டன. அவர் அரசாளுவார் என்று சாத்தான் மலையின் உச்சிக்கு இயேசுவானவரை கொண்டு போய் உலகத்தின் எல்லா ராஜ்யங்களும் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாம் என்னுடையவைகள், நான் இவைகளை உமக்கு கொடுக்கிறேன் என்றான். இயேசுவானவரோ அப்பாலே போய் சாத்தானே என்றார். அது சரி, அவர் அக்கறை காட்டவில்லை. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதானால் நான் லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை அழைத்திருப்பேன். ஆனால் என்னுடைய ராஜ்யமோ இவ்வுலகத்துக்குரியதல்ல, ஆனால் என்னுடைய ராஜ்யமோ பரலோகத்தில் இருக்கிறது என்று அவர் கூறினார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது என்று அவர் கூறினார். ஆகையினாலே லேகியோன்களும் அதிகாரங்களும் பரிசுத்த தூதர்களின் ஒத்தாசையும் அல்லேலூயா, இந்த காலையில் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் உங்களுக்கு உள்ளாக இருக்கிறது. ஆமையா? இன்று காலையில் நீ யாராக இருக்கின்றாய்? கிறிஸ்து இயேசு யாராக இருக்கிறார்? நீங்கள் எந்த அளவுக்கு அவரை அனுமதிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு அவர் உங்களுக்குள்ளாக இருக்கின்றார். இன்றைக்கு உனக்கு உள்ளாக அசைந்து வரும்படியாக அவர் உனக்கு உள்ளாக செல்ல அழுத்திக் கொண்டு முயற்சிக்கிறார். நீயோ விலகி நின்று ஆச்சரியப்பட்டு பார்த்து அண்ணாந்து நோக்கி சிறிது நேரம் தாமதிக்கிறீர்கள். அதை செய்யாதேயுங்கள். நேராக அவருடைய தேவனுடைய மடிக்கு தாவி செல்லுங்கள். வேலையோ இதோ இருக்கிறது. அல்லேலூயா. ஓ, எப்படியாய் நான் அவரை நேசிக்கிறேன். இந்நாட்களில் ஒன்றில் அவர் வருகிறார். நான் அவரை காண விரும்புகிறேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? நான் அவரை காண விரும்புகிறேன். நான் அவரை காண்பேன் என்று விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார். அவருடைய வல்லமை அசைந்து கொண்டிருக்கிறது. ஜனங்களை சத்தமிடவும் ஆர்ப்பரிக்கவும் தொடர்ந்து பேசவும் செய்வது என்ன? என்ன காரியம்? அது அவர்களுக்குள்ளாக அசைவாடி கொண்டிருக்கின்ற பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. அவர்களால் மட்டும் உணர்ந்து கொண்டு அவரை அணைத்துக் கொள்ள முடிந்தால் நலமாயிருக்கும். பரிசுத்த ஆவியானவரை அணைத்துக் கொண்டு விசுவாசித்துக் கொண்டு உங்களுடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். சரியா ஜீவியுங்கள். அவரை தடை செய்யக்கூடிய ஒன்றையும் செய்யாதிருங்கள். ஓ கர்த்தராகிய இயேசுவே, நீர் என் பக்கத்தில் நிற்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிதாவே, நான் உமது பக்கத்தில் நிற்கப் போகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் அதை செய்தால் அவர் உனக்குள்ளாக வரும்படியாக அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உள்ளே அங்கே இருக்க விரும்புகிறார். உங்களை அவரிடமாய் இழுக்க அவர் எல்லா நேரத்திலும் உங்களை நேசிக்கிறார். இப்பொழுது நண்பர்களே, அது உண்மை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீங்கள் யார் என்று ஜனங்கள் இன்னும் உணரவில்லை என்று நான் அறிவேன். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு நபராலும் பாவத்திற்கு மேலாக ஜீவிக்க முடியும். பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியும். தேவனுக்குள் ஜீவிக்க முடியும். நீங்கள் தவறுகள் செய்வீர்கள், ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை மன்னிக்கும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஏனென்றால் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அது சரிதானே. கல்வாரியின் சிலுவையில் அங்கே தொங்கின அதே வல்லமை, உயிர்த்தெழுதலின் நாளன்று அவளை எழுப்பினதுமான அதே தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கும் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? ஓ, இன்னே அவருடைய சத்தம் இன்றைக்கு அழைக்கின்றதை கேளுங்கள். உங்களுடைய மார்போடு அவரை இழுத்து அல்லது உங்களுடைய மார்புக்குள்ளாய் நெருக்கி அணைத்துக் கொண்டு இப்பொழுது கர்த்தராக இயேசுவே, நான் சற்று வித்தியாசமாகவே இருந்து வந்தேன். இந்த கிறிஸ்துமஸ் நாள் முதல் கொண்டு நீர் யார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நான் உம்மை மாட்டுத் தொழுவத்தில் இருக்கிற ஒரு சிறு குழந்தையாய் ஆராதித்தேன். 1900 வருடங்களுக்கு முன்பாக நான் உம்மை ஒரு சிறு குழந்தையாய் அந்த காலத்தில் கண்டேன். ஓ, நான் எருசலேமுக்கு போக கூடுமானால் நலமாய் இருக்குமே என்று நான் நினைத்தேன். இன்றைக்கு அவர்கள் தொட்டிலண்டைக்கு போக, அவர் பிறந்ததான அதே ஸ்தலத்திற்கு அதே தொழுவத்துக்கு போக அவர்கள் பயணச்சீட்டு முதலானவர்களை எடுக்கிறார்கள். ஆனால் நண்பர்களே, அவர் எங்கே பிறந்தாரோ அங்கே அது இல்லை, அது சரியாக இங்கே இருக்கிறது. இங்கே தான் அவர் பிறந்தார். தேவன் அவரை இங்கே கீழே நம் ஒவ்வொரு இரண்டைக்கும் கொண்டு வந்தார். அவருடைய ஜீவிக்கின்ற ஜீவனானது நமக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஓ சிருஷ்டிகர்த்தர், உலகத்தை சிருஷ்டித்தது, வானங்களை சிருஷ்டித்தது, பூமியை சிருஷ்டித்தது, மனிதனை சிருஷ்டித்தது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்குள்ளும் இன்றைக்கு சரியாக இங்கேயே இருக்கிறார். அதுதான் காரியம், அதுதான் ரகசியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கை அவராக இருக்கிறார். இங்கே பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், நான் அநேக முறைகளை குறிப்பிட்டு கூறியிருக்கிறேன். ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது அது ஒரு மரித்த மிருகத்தின் சரீரத்தின் மேலாக ரெண்டாக கிழிக்கப்படும். அந்த ஒப்பந்தத்தின் ரெண்டு துண்டுகளும் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும். அந்த ஒப்பந்தம் ஒன்றோடொன்று பொருத்தமாய் அமைய வேண்டும். இன்றைக்கு தேவன் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார். நீங்கள் நல்லவர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, நீங்கள் ஒரு சபையை சேர்ந்து கொண்டீர்கள் என்ற காரணத்தினால் அல்ல, சமுதாயத்தில் நீங்கள் ஒரு உயர்தரத்தில் இருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் அல்ல. நீங்கள் எப்பொழுதுமே அவ்வளவு நல்லவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒரு சுத்தமான ஜீவியம் செய்யலாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் சபைக்கு போகலாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்தலாம், உங்களுடைய பணத்தில் ஒரு பகுதியை நீங்கள் கொடுக்கலாம், உலகத்தின் எல்லா பாவங்களையும் எல்லா காரியங்களும் நீங்கள் விட்டுவிடலாம், உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உண்மையாயும் உத்தமமாயும் இருக்கலாம், கிழக்கிலிருந்து மேற்குக்குள்ள தூரம் வரைக்குமாய் நீங்கள் பரலோகத்தை தவறவிடலாம். அது சரியே. நாம் ஒன்றும் நன்மைகளினால் ரட்சிக்கப்படவில்லை, ஆனால் அவருடைய இரக்கத்தினால் நாம் வாங்கப்பட்டிருக்கிறோம். அதை குமாரர்களும் குமாரத்திகளுமாய் ஆக்க தேவன் விரும்புகிறார். நன்மைகள் அதை ஒருபோதும் செய்வதில்லை, தேவனுடைய ஆவியே அவைகளை செய்கிறது. அது அப்படியாக இல்லை என்றால் அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பியிருக்க வேண்டியதில்லையே. பரிசுத்த ஆவி எப்படி முழுமையாக இருக்க முடியும், அல்லது ஒப்பந்தம் எப்படி முழுமையாக இருக்க முடியும்? இயேசு சொன்னார், நான் போகிறேன், இருந்தாலும் நான் திரும்பி வந்து உங்களோடு இருப்பேன், உங்களுக்குள்ளாயும் இருப்பேன். பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பார், அவர் உங்களோடு என்றென்றைக்குமா இருப்பார் என்று. ஜனங்கள் அவருடைய பெயர்களை சபை புத்தகங்களில் எழுதுகிறார்கள். கிறிஸ்துமஸ் நாளன்று ஒரு புதிய பக்கத்தை திருப்ப முயற்சிக்கிறார்கள். அங்கே சபை மட்டுமாய் நடந்து போய் அங்கே பின்னால் உள்ள மேலாளருக்கு ஒரு சில காணிக்கைகளை கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எல்லா இடங்களிலும் உந்தி தள்ளி கொண்டு ஏட முயற்சிக்கிறார்கள். உலகமானது அவர்களை அவ்வளவு குருடாக்கி அவர்கள் அது மட்டுமாய் நடந்து வந்து ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்று கூறுகிறார்கள். சரியாக அப்படியே நோவாவின் நாட்களிலே இருந்தது போலவே இப்பொழுது அது அதே விதமாக இருக்கிறது. தேவகுமாரனுடைய வருகை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அது சரியே. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் மட்டுமே அழிவில்லாத ஜீவனை, பரிசுத்த ஆவியை அவர்களுக்குள்ளாக உடையவர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டவர்கள் தான் இங்கிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அது அவ்வளவு நிச்சயமாயிருக்கிறது. நோவாவின் நாட்களில் தண்ணீர் பட்டத்தில் மிதந்து கொண்டிருந்த அந்த சிறிய பழைய பேழையை குறித்து அங்கு ஏதோ காரியம் சொல்லப்படுகிறது. அது மேலிருந்து வல்லமையை இழுத்துக் கொண்டிருந்ததாம். அங்கே அதற்கு உச்சியிலே ஒரு வெளிச்சம் இருந்ததாம். அதாவது தேவனுடைய மகிமை பரலோகத்திலிருந்து கீழ் நோக்கி அந்த மேலறையின் மேல் பிரகாசித்துக் கொண்டிருந்ததாம். நண்பனே, நான் உனக்கு இன்றைக்கு கூறுகிறேன், என்னுடைய வார்த்தையை கேள். அங்கே ஒரு இழுக்கின்ற வல்லமை இருக்கிறது. அது சபையில் இருந்து அல்ல, அது போதுகிற இடத்தில் இருந்து அல்ல, ஆனால் மகிமையில் இருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது அந்த சரியான பாதையின் வழியாய் ஒரு சபையை இழுக்கும்படியாய் கீழாய் போய்கொண்டிருக்கிறது. அது என்ன? தேவனுடைய வல்லமையாய் இருக்கிறது, அவருடைய ஜீவனான சூயிக்கு வழியாய் இருக்கிறது. நான் செய்கிற இந்த காரியங்களை நீங்களும் கூட செய்வீர்கள். இதை காட்டிலும் மகத்தான கிரியைகளை செய்வீர்கள். அவர் துன்பப்படுத்தப்பட்டார், பார்த்து சிரிக்கப்பட்டார், கேலி செய்யப்பட்டார், மாறித்தார், பாதாளத்துக்குள் சென்றார். ஆனால் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவருக்குள்ளாக தேவனுடைய ஆவியை உடையவராய் இருந்தார். தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார். நாம் அதே வழியாக சென்றால் நாமும் கூட வெளியே வருவோம். ஓ அல்லேலூயா! நான் அவரை நேசிக்கிறேன். இன்னும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? ஓ என்னே, அவருடைய வார்த்தையில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் கண்டனே, காதுகள் கேட்டனே. அவர் அற்புதமா இல்லையா? அற்புதமா இல்லையா? நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. பரலோக பிதாவே, ஓ இயேசுவே, நான் ஒரு மகத்தான வேலைக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். நான் அது வருகின்றதை காண்கிறேன். எந்த இடத்திலேயும் நம்பிக்கை இல்லாததை நான் காண்கிறேன். காலம் கடந்து போகிறதை நான் காண்கிறேன். கம்யூனிசத்தின் மகத்தான சிகப்பு விளக்குகள் பூமியின் மீது சுற்றிலுமாய் அடித்துக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். உம்முடைய சபைக்கு எதிராக சம்பிரதாய சபைகள் அவர்களுடைய கொடியை ஏற்றுக்கொண்டு அவர்களை கண்டனம் செய்ய முயற்சித்து தெய்வீக சுகம் தவறானது. அது ஒரு கூட்டம் மத வைராக்கியம் என்று கூறுகிறதை நான் காண்கிறேன். நம்முடைய சொந்த வெள்ளை மாளிகையிலேயே அதை மூடும்படியாக ஒரு மசோதா இருக்கிறது. ஓ, ஆனால் தேவனே, அந்த ஒரு நாள் அங்கே உட்கார்ந்து அந்த பரிசுத்தமான ஜனங்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய வல்லமையால் எல்லாம் பிரகாசமாய் அவர்களுடைய முகங்களில் காணப்பட்டு தேவனுடைய மகிமையை கண்டார்கள். அக்கினி சூளையண்டில் இருந்த எபிரேய பிள்ளைகளை போன்று அவர்கள் இருக்க முடியும்? நாம் ஒருபோதும் தலை வணங்க மாட்டோம், மாட்டோம். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ சீக்கிரத்தில் வருவீர் கர்த்தராக இயேசுவே. ஏழையானது உள்ளே அமருகின்றதை நான் காண்கிறேன். அப்பொழுது ஜனங்களிடத்தில் இருக்கின்ற தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து ஆனால் அதன் பெலனை மறுதளிப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று நீர் கூறினீர். ஆவியானவர் கடைசி நாளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இதோ நாம் இன்றைக்கு அந்த நாளிற்குள் இருக்கிறோம். இங்கே எங்களுடைய சிறு சபை இருக்கிறது கர்த்தாவே. புருஷர்களும் ஸ்திரீகளும் உம்மை நேசிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். கடந்து போன நாட்களில் அநேகருடைய இருதயங்களை நிரப்பினதான அந்த ஆவியானது இப்பொழுது ஆழமாக இன்னும் அதிகமானவர்களுக்குள் வர வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தாமே எல்லா துர்க்குணத்தையும் எல்லா வாக்குவாதங்களையும் நீரா இல்லாததான எல்லா காரியங்களையும் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு தொடர்ந்து போவார்களாக. ஆட்டு தொழுவத்தை நோக்கி அல்ல, ஆனால் கல்வாரியை நோக்கி. எல்லாம் முற்றிலுமாக சேர்ந்து கல்வாரிக்கு அல்ல, ஆனால் மகிமையின் நம்பிக்கையாகிய தேவனுடைய தெய்வீக தன்மையாகிய தேவனுடைய மகத்துவமாகிய இப்பொழுது நம்முடைய இருதயங்களில் இருக்கின்ற தேவனுடைய வல்லமையாகிய கிறிஸ்துவனிடத்திற்கு நம்மை இந்த பூமியில் இருந்து என்றோ ஒரு நாள் வெளியே எடுத்து ஒரு மேலான தேசத்தண்டைக்கு கொண்டு போகும்படியாக அது நம்மை இந்த உலகத்தின் காரியங்களில் இருந்து வெளியே இழுக்க முயற்சிக்கிறது. தேவனே, இதை இன்றைக்கு அருளும். உம்முடைய ஊழிய காரணம் ஜெபத்தை கேட்டு ஜனங்களிடத்தில் பேசும். இங்கே யாராவது இழக்கப்பட்டவர்களாக இருந்தால், பரிசுத்த ஆவி இல்லாமல் இருந்தால், அவர்கள் உம்மை இந்த காலையில் பெற்றுக் கொள்வார்களாக. இதை அழியும் அன்புள்ள தேவனே. ஏனென்றால் உம்முடைய நேசிக்கப்படுகின்ற குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். அவர் 1900 வருடங்களுக்கு முன்னர் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து 33 வருடங்களுக்கு பின்னர் எங்களுடைய பாவங்களுக்காய் கல்வாரியில் வேதனைப்பட்டார். அதற்கு சில நாட்களுக்கு பின்னர், 40 பின்னர் அவர் உன்னதத்துக்கு ஏறினார். அவர் மகிமையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். பின்னர் 10 பிறகு அவரை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியின் வல்லமையில் மீண்டுமாய் திரும்பி பரிசுத்த ஆவியாய் சபைக்குள் வந்து இப்பொழுது சபைக்குள்ளாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். சீக்கிரத்தில் அவரை எழுப்பினதான அதே வல்லமையோடு சபையை வெளியே எடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியாய் சபைக்குள்ளாக இருக்கிறார். ஓ தேவனே, வாரும், வந்து சபையை ரட்சிப்பீரா? ஏனெனில் இதை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். உங்களுடைய தலைகள் வணங்கினவாறு இருக்கையிலே நாங்கள் இன்றைக்கு அழைக்கிறார் என்று பாடப்போகிறோம். இங்கு யாராவது கிறிஸ்து இல்லாமல், தேவன் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருப்பார்களானால் இப்பொழுது நீங்கள் வருவீர்களா? நீங்கள் தேவன் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல் இருக்கிறீர்களா? தேவனுடைய வார்த்தையின் முழு ஜீவனை நீங்கள் உடையவர்களா இல்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் வர மாட்டீர்களா? கவனியுங்கள், பிதாவானவர் இங்கே இருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் அவர் உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். நான் உங்களை அறியேன். ஆனால் கவனியுங்கள் நண்பர்களே, நீங்கள் இங்கே நின்று கொண்டிருக்கையில் இந்த காலையில் நான் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய கண்கள் மூடி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இங்கே ஒரு திரையை போட்டு உங்களை வேறு எங்காவது பார்க்கும்படி செய்ய நான் விரும்புகிறேன். நாம் போய் ஒரு சந்திப்பை இன்று காலையில் அவள் பாட்டின் ஸ்வரத்தை எடுத்துக் கொண்டிருக்கையில் செய்ய போகிறோம். இந்த கூடாரத்தில் உட்கார்ந்திருக்கும் வாலிபமான வயதான எல்லாருக்கும் நான் இப்பொழுது ஒரு திரையை கீழே எடுக்கப் போகிறேன். இந்த காலையில் சிறிது நேரம் நரகத்தின் தாழ்வாரங்களை நான் எட்டி பார்க்க போகிறேன். இங்கே உயரே கிறிஸ்துமஸ் நேரம் என்றும் அங்கே கீழே அவர்களுக்கு தெரியும். கிறிஸ்துமஸ் சமயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்களில் சிலர் குடித்தனர், அவர்களில் சிலர் இங்கும் அங்குமாக திரிந்தனர், சிலர் சபைக்குள்ளாக இருந்தனர், சிலர் பரிகாசம் செய்தனர், சிலர் கேலி செய்தனர். இந்த நகர்ந்து கொண்டிருக்கும் எலும்பு கூடு இன்று காலையில் சபையின் கதவிற்கு திரும்பி போக கூடுமானால் என்னவாயிருக்கும்? உங்களுக்கு தெரியும், அடுத்த கிறிஸ்துமஸ் நீங்கள் அங்கே ஒரு கால் இருக்கலாம். ஒரு வருடத்தில் அடுத்த கிறிஸ்துமஸில் நீங்கள் ஒரு கால் அங்கே உள்ளே இருக்கலாம். ஆனால் நினைவிருக்கட்டும், நீங்கள் மனித ஆத்மாக்களோடு இடைபடுகிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களோடு இடைபடுகிறீர்கள். நியாய தீர்ப்பின் நாளன்று நீங்கள் ஒவ்வொருவரும் பதில் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். என்னால் உத்தமமாய்த்தான் இருக்க முடியும். இன்று காலையில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்ளாமல் இருந்தால் அவர் திறந்த வாசலில் நின்று கொண்டிருக்கிறார் என்று என்னால் கூறத்தான் முடியும். அவர் என்னை மோசமாக நடத்தினார். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கின்ற உங்களை தான் நினைவிருக்கட்டும். நீங்கள் அதனோடு என்ன செய்தீர்கள் என்பதற்காக நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் ஒரு கால் கிறிஸ்துவை பெற்றிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆக்கினைக்குள்ளாவீர்கள். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சரீரத்தில் செய்யப்பட்ட கிரியைகளின்படியாக நியாயம் தீர்க்கப்படுவான். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பின்னர் அதை கொண்டு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய அயலகத்தானை குறித்து நீங்கள் பேசினீர்களா? நீங்கள் தவறான காரியங்களை செய்திருக்கிறீர்களா? நீங்கள் உடையவர்களா இருந்தால் நினைவிருக்கட்டும், நான் ஜீவியத்தை இப்பொழுதே புதியதாய் துவக்குவேன். கர்த்தராகிய இயேசுவே, இன்றைக்கு இப்பொழுதிலிருந்து நான் என்னவாக இருக்க நீர் விரும்புகின்றீரோ அவ்விதமாக நான் இருக்க போகிறேன் என்று கூறுங்கள். அது தேவனுடைய அழிவில்லாத பாகம் என்றும் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக ஜீவிக்கிறது என்றும் நான் உணர்கிறேன். நான் தவறாக இருந்தால் நீர் இப்பொழுது எனக்கு மன்னியும். நான் வீட்டிற்கு வர விரும்புகிறேன். நான் மேலாக இருக்க விரும்புகிறேன். இந்த காலையில் அதை போன்று அங்கே உள்ளே அவரை நிரூபியுங்கள். பின்னாக இருக்கிறவர்கள், எனக்காக உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சகோதரன் பிரண்ணம், இன்றைக்கு நான் புத்தம் புதியதாக துவங்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். என்னுடைய கரத்தையும் கூட நான் உயர்த்தி இருக்கிறேன். நான் புதியதாக துவங்க போகிறேன். இதற்கு முன்பு நான் செய்ததை காட்டிலும் அவருக்கு நான் அதிகமாக செய்ய நான் விரும்புகிறேன். நீங்கள் செய்வீர்களா? நான் இதுவரை கேட்டவைகளில் மிகவும் துக்கமான கதைகளில் இது ஒன்று. ஒரு முறை ஒரு வாலிபமான அம்மாள், அவள் மிகவும் துடுக்கான வாலிபமான ஸ்திரீயாயிருந்தாள். அவள் ஒரு அருமையான வீட்டில் இருந்தாள். அவளிடத்தில் கிறிஸ்துவை பற்றி பேசினோம். அவளுடைய தகப்பனார், நான் அவளுக்கு பணம் கட்டுகிறேன், அவள் அங்கத்தினளாய் இருக்கிறார் என்று கூறினார். அந்த சங்கத்தின் பெயர் என்ன? அவள் அந்த ரகமான ஜனங்களை சந்திக்கப் போகிறார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், சங்கம் என்ற முறையில் நீங்கள் பல திருமணங்கள் என்று அழைக்கப்படுகின்றதற்கு நீங்கள் திரும்பி விடலாம். ஆனால் அவளோ மேன்மையான கல்வி அறிவை பெற்றிருக்கிறார். அவள் உடைத்துக் கொண்டு ஊடாக செல்ல ஆயத்தமாய் இருக்கும் பொழுது சங்கத்துக்கு போகிறாள். ஒரு வித்தியாசமான அருமையான தரமான மனிதனோடு போக வேண்டும். மரணம் தாக்கினால் ஏதோ விதமான ஒரு இருதய கோளார், அதில் அவள் எங்கேயோ சென்றாலாம். நீங்கள் இந்த காலையில் எந்த படியாய் போகிறீர்கள்? நீங்கள் என்ன கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள்? அது எந்த விதமான குடுவை போன்று இருக்கிறது என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்நாட்களில் ஒன்றில் நீங்கள் நித்தியத்துக்குள்ளாக போக போகிறீர்கள். கிறிஸ்து இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் உங்களுடைய ஆத்மா இழக்கப்பட்டதாக இருக்கிறது. அதை நினைவில் வையுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் மூலமாய் அல்லாமல் உங்களால் அதை சந்திக்க முடியாது. அவர் உங்களுக்குள்ளாக இருப்பாரானால் அவர் தேவனுடைய வல்லமையாயிருக்கிறார். அதை கொண்டு ஜீவியுங்கள். அவர் உனக்குள்ளாக இருக்கிற தேவனாயிருக்கிறார். நீங்கள் தேவனாக ஆகிறீர்கள் என்று வேதம் கூறுகின்றது. அது என் மேல் இருக்கிறது. ஓ தேவனே, இயேசுவானவரிடத்தில் அந்த பரிசேயர்கள், நீ உன்னை தேவனாக ஆக்கிக் கொள்ளுகிறாய் என்றனர்.
அதற்கு அவர் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்றார். அவர் மோசேயை பார்வோனுக்கு தேவனாக்கினார். அவர் உங்களை ஜனங்களுக்கு தேவனாக்கினார். அது சரியே. நீங்கள் இந்த காலையில் தேவனுடைய எழுதப்பட்ட நிருபங்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய ஜீவியங்கள் தேவனால் ஆனவைகளாக இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவரையும் கூட சுமந்து கொண்டிருக்கிறது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, இது உங்களை கடந்து போக விடாதேயுங்கள். அதை ஏதோ ஒரு சிறிய கட்டுக்கதையை போன்று கடந்து போக விடாதேயுங்கள். பிதாவே, இந்த காலையில் உம்முடைய தாழ்மையான பிள்ளைகளாக நாங்கள் வருகிறோம். நாங்கள் கடைசி வேளையில் முடிகின்ற நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் உணர்கிறோம். ஏதாவது காரியம் எந்த நேரத்திலும் சம்பவிக்க கூடும். இங்கே ஆண்கள், பெண்கள், பையன்கள் அல்லது பெண் பிள்ளைகள் தேவனற்றவர்களாக இருக்கின்றனர். இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று பிதாவே நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். உம்மை ஏற்றுக்கொண்டு அவருடைய இருதயத்தில் நீர் அருகில் இருக்கிறீர் என்பதை உணராதிருக்கிறவரிடத்தில் நீர் இரக்கமாய் இருக்க வேண்டும் என்று நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அந்த உலகத்தின் அந்த சிறிய காரியங்கள் அக்கறைகளின் மூலமாக மாறித்துக் கொண்டிருக்கின்றது என்று உணர்கிறோம். உம்முடைய வருகைக்கு முன்னதாக இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க போகிறோம் என்று கவலைப்படாமல் வந்து கொண்டிருக்கின்ற நாட்கள் வருவதற்காக இந்த காலையில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையாக உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அது சமீபத்தில் இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கொஞ்சம் கழித்து ரட்சிக்கப்படும்படி ஜனங்கள் முயற்சிக்க போகிறார்கள். அந்த இரவு அங்கே பீடத்தண்டையில் ரட்சிக்கப்படும்படிக்கு முயற்சித்துக் கொண்டிருந்த அந்த வாலிபு ஜனங்களை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர்களோ அந்த கோட்டை கடந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு மீட்பே கிடையாது. அவர்கள் போய்விட்டார்கள். ரட்சிக்கப்பட முடியவில்லை. பிதாவே, எங்களுக்கு அங்கே நேரம் இருக்கும் பொழுது அவர்கள் அதை இன்றைக்கு பெற்றுக் கொள்ளும்படியாக பிதாவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம். ஆமேன். எழுந்து நிற்போமாக. உங்களுடைய முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்? இன்னும் சற்று நெருக்கமாக அவரிடத்தில் வர வேண்டும் என்றும் இன்னும் சற்று அதிகமாக அவரை நேசிக்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பவில்லையா? நாம் நம்முடைய கரங்களை இந்த காலையில் உயர்த்துகையில் எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். நீங்கள் அது செய்வீர்களா சகோதரியே? அதற்கு ஒரு ஸ்வரத்தை எங்களுக்கு கொடுங்கள். உண்மையாகவே நீங்கள் அதை கூறுகிறீர்களா? ஓ பிதாவே, இரக்கமாயிரும், நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே. இந்நாட்களில் ஒன்றில் எக்காலம் முழங்கப் போகின்றது. ஒரு கால் நான் ஊழியத்தில் வெளியே எங்கேயாவது இருக்கலாம் கர்த்தாவே. அப்பொழுது நான் சபையை குறித்து நினைத்துக் கொண்டிருப்பேன். அப்பொழுது காற்றுகள் ஊழையிடும், உலகம் சுற்ற ஆரம்பிக்கும். என்ன காரியம் என்று சிலர் கூறுவார்கள். வானங்கள் சிவப்பாக மாறுகிறது. நியாய தீர்ப்பின் வேளை நெருங்குகிறது. ஓ சகோதரன் கிரகம் எங்கே இருக்கிறார்? அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள் என்று நான் நினைப்பேன். ஆனால் பிதாவே, அப்படியானால் கொஞ்சம் கடித்து இதற்கு முன்பு கேட்காதது போன்று நாங்கள் ஒரு எக்கால சத்தத்தை கேட்போம். தூதன் ஒரு எக்காலத்தை முழங்குவான். ஓ தேவனே, மரண மண்டபத்துக்குள் பிரவேசித்தவர்கள் எழும்புவார்கள். உலகத்துக்கு என்ன நேர்ந்தது? எங்களால் அசையாமல் நிற்க முடியாது. அவள் ஊசலாடி கொண்டிருக்கிறாள் என்று கூக்குரல்கள் எப்படியாய் புறப்பட்டு போகும். அப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து நடு ஆகாயத்தில் அவரை சந்திக்க எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஓ பிதாவே, அந்த நேரத்துக்கு முன்பாக எங்களிடத்துக்கு மரணம் வருமானால் பூமியின் மேல் பிரிவினையை கொண்டு வரும் இயற்கையான மரணத்தை கூறுகிறேன். நாம் மரண மாளிகையை தைரியமுள்ள விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் மேலங்கியை போர்த்தினவர்களாய் பிரவேசிப்போமாக. இதாவே, என்றோ ஒரு நாள் நாங்கள் அங்கே கீழே வந்தாக வேண்டும். அந்த வரிசையை நானும் கூட நடக்க வேண்டும் என்பதை நான் உணர்கிறேன். நான் அந்த மரண மண்டபத்தில் பிரவேசிப்பது சரியாக அங்கே எனக்கு முன்பாக வெளியே எங்கேயோ இருக்கிறது. என்னுடைய தீர்ப்பு வாசிக்கப்படுவதை நான் கேட்கையில் நான் ஒரு கோழையை போல போக விரும்பவில்லை கர்த்தாவே. நீர் போனது போல நான் போக விரும்புகிறேன். என்னுடைய சொந்த மேலங்கியை போட்டுக் கொண்டு போக முயற்சிக்க அல்ல. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமே எங்கே என்று கூறி பவுல் செய்தது போல் பரிசுத்த ஆவியாகிய கிறிஸ்துவின் மேலங்கியை சுற்றி கொண்டு
அந்த மரண மண்டபத்தை மறைத்தவர்கள் மத்தியில் நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த பிரதான தூதனுடைய சத்தம் முழங்க, அவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க, மறித்தோர் மத்தியில் இருந்து மீண்டுமாய் நான் நேசிக்கின்றவர்களை சந்திக்கும்படியாய் நாம் வெளியே அழைக்கப்படுவோமாக. ஓ கர்த்தாவே, இதை எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் தவற விடுவோமானால் வாழ்க்கை எங்களுக்கு ஒன்றுமே இல்லாததாகும். நாங்கள் தோல்வியடைந்தோம். ஆனால் எங்களுடைய இருதயத்தில் விலையேறு பெற்றவராய் இருக்கின்ற அவரை நாங்கள் கண்டறிந்தோமானால் அப்பொழுது நாங்கள் தேவனுடைய எல்லா நோக்கத்தையும் கண்டறிந்தவர்களாயிருப்போம். ஓ, நாங்கள் எப்படியாய் அவரை இந்த காலையில் நேசிக்கிறோம். இந்த காலையில் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தாவே சீக்கிரமாக தரிசனத்தை காண்பார்களாக. ஏழையானது காலம் கடந்தாகி கொண்டிருக்கின்றது. நாங்கள் தரிசனத்தை கண்டு இன்றைக்கு ஜீவனை பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாய் நீர் செய்து என்றென்றைக்குமாய் ஜீவிக்கும்படியாய் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை நாங்கள் கேட்கிறோம், ஆமேன். நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீர்களா? அப்படியே நீங்கள் திரும்பி ஒருவர் இன்னொருவரோடைய கரங்குலுக்கி தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக, கிறிஸ்து உம்மோடு இருப்பாராக என்று கூறுங்கள். களிப்பு நிறைந்த கிறிஸ்துமஸ் என்று கூறுவதற்கு பதிலாக அப்படியே திரும்பி கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக என்று கூறுங்கள். இப்பொழுது போய்விடாதீர்கள், அப்படியே திரும்பி கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக என்று கூறுங்கள். ஏன் 12 மணிக்கு பிறகு என்று நான் நினைத்தேன், அது 11 மணிக்கு பிறகாக இருக்கிறது. நான் நினைத்தேன் 12:20 பின்னர் என்று. எல்லாரும் கர்த்தரை நேசிக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்பது போன்ற ஒரு 3-4 வார்த்தையின் சாட்சி, அதற்கு மேலாக அல்ல, அது இப்பொழுது நமக்கு இருக்கும். அது சரி, வேறு யாராவது? நான் அவரை நேசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன். ஓ இயேசுவே,